கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:2.
எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. But thou Bethlehem, Ephrathah, thou be little among the thousands of Judah, yet out of thee shall he come forth unto me, that is to be ruler in Israel, whose going forth have been from the of old, from everlasting. Whose going forth have been from of old, from everlasting. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அருமையான இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னவென்றால், த கிறிஸ்மஸ் மெசேஜ் மைக்கா 5:2, கிறிஸ்மஸ் செய்தி மீகா 5:2. மீகா 5:2 விளக்கத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதில்லை. கிறிஸ்மஸ் பண்டிகையை பேர் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். We are not celebrating Christmas festival on 25th Wednesday of this month. இந்த மாதத்தின் 25th நாம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதில்லை. நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருக்கிறோம், ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்மஸ் வந்து நம்முடைய ஹார்ட்ல இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அதனால நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து கர்த்தருடைய இரண்டாவது வருகையினுடைய அடையாளத்தை நம்ம காண்கிறோம். ஆமென்,
ஆமென்.
தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வார்த்தையா இருந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். 1 Timothy 3:16.
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார்.
அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுருண்டப்பட்டார், தேவ தூதரால் காணப்பட்டார், பிரஜாதி இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமேலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். கிரேட் இஸ் எ மிஸ்ட்ரி. இது ஒரு பெரிய ரகசியம். வித்தவுட் கான்ட்ரவர்சி கிரேட் இஸ் எ மிஸ்ட்ரி, காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது ஒரு பெரிய ரகசியம். அவர் ஆவியிலே நீதியுள்ளர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், அவர் மகிமிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். இட்ஸ் எ கிரேட் இஸ் எ மிஸ்ட்ரி. இது ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்றால் புசிப்பும் குடிப்பும் களியாட்டும் அவங்க வந்து வேடிக்கை காண்பதுமாக அதை வைத்திருக்கிறார்கள். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வெளிப்பாடாக அதை பெற்றிருக்கிறோம். 2000 முன்பதாக உலகத்திலே அவர் மனுஷனாக வந்தது உண்மைதான். அதுக்கு ஒரு நாள் உண்டு, அதுக்கு ஒரு நேரம் உண்டு. நமக்கு எப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த் உண்டதோ, ஒரு டைம் உள்ளதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரியாள் மூலமாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது எக்ஸாக்டா என்ன டேட்டுன்னு நமக்கு தெரியாது. அது எந்த மந்த்ன்னு கூட தெரியாது. நம்ம வந்து விரும்பினாலும் விரும்பாட்டுவிட்டாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடவிட்டாலும் அந்த நாளை நம்ம இப்பொழுது இந்த கடைசி வாரத்திலே நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. இது வந்து ஆக்சுவல் டேட் கிடையாது, டிசம்பர் 25 போப்பு வந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஏற்படுத்தினது பியூர்லி ஆஃப் போப்பிஸ் ஆரிஜின். இது வந்து போப்பு தான் இதை முதலாவதாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆரம்பித்திருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அப்போஸ்தல காலத்திலே யாரும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினது கிடையாது. அல்லாஹ் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யோவான் சொல்லுகிறார் வார்த்தையானது மாம்சமானது. நம்ம அதைத்தான் விசுவாசிக்கணும். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெற்றிருக்கிறோம். இதை நாம் இப்பொழுது இரண்டாம் வருகை எதிர்நோக்கி இருக்கிறோம். அவர் மாம்சத்திலே வந்தார், அவர் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் வந்து குழந்தையாக பிறந்து முன்னணையிலே மாட்டு தொழுவத்திலே முன்னணையிலே கடத்தப்பட்டார். அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. முதலாம் வருகையினுடைய அடையாளம் என்ன? அவர் ஒரு பேபியாக பிறந்து மாட்டு தொழுவத்திலே முன்னணையிலே கடத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. லூக்கா 2:7 வாசிக்கலாம்.
அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள்.
இதோ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் மேட்டாளுக்கு சொல்லுகிறான். 11:12 வாசிக்கலாம்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான்.
இதோ அதுதான் அடையாளம். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். And this shall be a sign unto you. இதுதான் உங்களுக்கு அடையாளம். You shall find the babe wrapped in swaddling clothes lying in a manger. அந்த குழந்தையை வந்து கந்தை துணினாலே சுற்றி மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். மேய்ப்பர்களுக்கு உங்களுக்கு இதுதான் அடையாளம். அதனால் மேய்ப்பர்கள் பெத்லேகம் ஊருக்கு போனார்கள். தாவீதின் ஊர் என்றால் பெத்லேகம். அங்கே போய் ஒவ்வொரு மாட்டுத் தொழுவத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குழந்தை மாட்டுத் தொழுவத்தில் அங்கே பிறந்து கடத்தியிருக்கிறது. ஸ்வாடிலிங் கிளாத்து, அதாவது கந்தை துணிகளினாலே பொதியப்பட்டு அந்த குழந்தை காணப்படுது. இதுதான் உங்களுக்கு அடையாளம், மேசியாவின் அடையாளம், சைன் ஆஃப் மேசையா, கிறிஸ்துவினுடைய அடையாளம். அந்த பிள்ளையை துணிகளில், கந்தை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க முடியும். எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? இதுதான் முதலாம் வருகையினுடைய அடையாளம். மேய்ப்பர்கள் அவ்விதமாக கண்டு அவரை தொழுது கொண்டார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கமிங் எல்லாம் தாண்டி இப்பொழுது செகண்ட் கமிங் வந்திருக்கிறோம். இப்பொழுது செகண்ட் கமிங்க்கும் இதோ சைன் ஆஃப் ஹிஸ் கமிங், அவருடைய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைய துணியில் சுற்றி முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். எல்லா டினாமினேஷன் பாஸ்டரும் அதை பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் செகண்ட் கமிங்கினுடைய அடையாளத்தை காண தவறிவிட்டார்கள். அந்த செகண்ட் கமிங்கினுடைய அடையாளம் என்ன? வெளிப்படுத்தல் 1:7 வசனம்.
இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து.
இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். மேகங்களுடனே வருகிறார், இதான் சைன் ஆஃப் தி செகண்ட் கமிங். இன்னைக்கு சைன் ஆஃப் தி செகண்ட் கமிங் செவன் சீல். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போலவும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போல இருந்தன. வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 8:1 அவர் 7 முழத்தை உடைத்த போது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அது வந்து செவன் சீல். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட், செகண்ட் கமிங், த சைன் ஆஃப் செகண்ட் கமிங். முதலாம் வருகையை ரெண்டாம் வருகையை ஒப்பிட்டு பார்க்கணும். ஜனங்கள் முதலாம் வருகையை விசுவாசிக்கிறார்கள். அது இஸ்ரியாக சரித்திரமாக மாறிவிட்டது. இப்பொழுது செகண்ட் கமிங் வந்திருக்கிறது. நம்ம அந்த டைம் அண்ட் சீசனில் இருக்கிறோம். அந்த காலத்திலும் அந்த சமயத்திலும் இருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு என்ன அடையாளம்? செகண்ட் கமிங் அடையாளம், அது வந்து மேகத்திலே அவர் வருவார். இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவீர் வருவார் என்று அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறார். அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்ட போது அந்த சீசர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மேகமானது அவரை எடுத்துக்கொண்டது என்று பைபிளில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 1:1 வாசிக்கிறோம். அதனால எப்படி அவர் மேகத்திலே எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். த சைன் ஆஃப் த செகண்ட் கமிங். இன்றைக்கு அந்த சைன் வந்து வந்திருக்கிறது, அநேகர் அதை அறியவில்லை. முதலாம் வருகையினுடைய அடையாளம் பிழைய துணிகளில் சுற்றி, கந்தை துணிகள், ஸ்வேடிலி கிளாத்தஸ், அந்த கந்தை துணிகளிலே பொதிந்து முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். மேய்ப்பர்கள் அவ்விதமாய் கண்டு எல்லா இடத்திலையும் பிரசித்தம் பண்ணினார்கள். மேசியாவை நீங்கள் எதிர்நோக்கியிருக்கிறீர்கள், இதோ மேசியா வந்துவிட்டார், நாங்கள் அவரை பார்த்தோம், தேவ தூதர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படியே நாங்கள் கண்டோம், மேசியா இப்பொழுது நமத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த மேய்ப்பருடைய செய்தி. நீங்க வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அவர் வந்து விட்டார், அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆனா மேய்ப்பருடைய செய்தியை எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கேட்டு அங்க போய் பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா மேய்ப்பர்கள் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். அதே போல இன்னைக்கு அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சைன் ஆஃப் செகண்ட் கமிங் வந்திருக்கிறது, மேஜ் 2 அடையாளம் வந்திருக்கிறது, மேகத்திலே அவர் வந்திருக்கிறார், 7 அவர் இறங்கி வந்திருக்கிறார், அந்த ஏஞ்சல்ஸ் தான் அந்த மேகத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவர் இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:7 அப்போஸ்தலர் 1:11 அவர் மேகத்திலே வந்திருக்கிறார், மேசியாவின் அடையாளத்தை மேசியாவின் அடையாளத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு அனாயிண்டட் பிரீச்சர்ஸ், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள், உலகமெங்கிலும் இருக்கிற அந்த போதகர்கள் வந்து இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கு, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மேகத்தில் வந்து அவர் இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறோம். ஆமென். ஜீசஸ் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. The mighty angel is here. Hallelujah. Here in our midst. இப்பொழுது அவர் நம்மத்திலே இருக்கிறார். அதனால் அவர் எப்படி வந்திருக்கிறார், அன்றைக்கு ஒரு பேபாக, ஒரு பேபியாக வந்தார். இன்னைக்கு அவர் எப்படி வந்திருக்கிறார், அவர் வந்து மேகத்தில் வந்திருக்கிறார். The revelation of 7 brought Christ back to earth in bird form. 7 வெளிப்பாடானது இக்கிறிஸ்துவை இன்னைக்கு வார்த்தையின் ரூபத்தில் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம். மார்ச் 17 மார்ச் 24 1963 முத்திரைகள், 7 திறக்கப்பட்டது. பரிபூர்ணமான வார்த்தையாக வந்திருக்கிறார். கிறிஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம். ஹல்லேலூயா. வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் மறைக்கப்பட்ட வெளிப்பாடுகள் இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெவலேஷனாக அவர் இருக்கிறார். நீங்க வந்து இந்த ரெவலேஷனை கேளுங்க பாருங்கன்னா யாருமே பார்க்கறது இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் கமிங் எப்படியோ அப்படி செகண்ட் கமிங். ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நட்சத்திரத்தை பார்த்து, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்று அந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், வான சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். We saw his star in the east and have come to worship him. அப்படி என்று ஏரோதுன்ட்டு சொல்லும் பொழுது ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் கலங்குகிறார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது. ஏரோது நம்ம இல்லாதபடி இன்னொரு ராஜா வருகிறார் என்று கலக்கம் ஏற்பட்டது. எருசலேம் குடிகளும் கலங்கினார்கள். நாங்கள் கிழக்கில் இருந்து அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நட்சத்திரமானது பெத்லகேமுக்கு அவர்களை வழி நடத்தினது. இதை இயேசு இருந்த இடத்துக்கு வழி நடத்தினார். அவர்கள் பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக செலுத்தி அவரை தொழுது கொண்டார்கள் என்று நடந்த சம்பவம். அதே போல ஸ்டார் வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வலதுகரத்திலே தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போல வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவர் தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டை புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று வெளிப்படுத்தல் ஒன்னாவது நம்ம வாசிக்கிறோம். இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அது கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது. அவர் தம்முடைய வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அதுதான் பவுல் இரேனியஸ் மார்ட்டின் கொலம்போ லுத்தர் வெஸ்லி பிரன்ஹாம் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்திலே ஏந்தி இருக்கிறார். இந்த செவன்த் ஸ்டார் வந்து கிரைஸ்ட் இடத்துல நம்ம வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. செவன் ஸ்டார் வந்திருக்கிறது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஏரோதும் அவனுடைய ஜனங்களும் கலங்கினார்கள். யார் யாரெல்லாம் போய் பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவர்கள் வந்து எருசலேமையே கலக்கிட்டாங்க. அவர் வந்து விட்டார். அவருடைய நட்சத்திரம் தோன்றிவிட்டது. வி சோ த கிங் ஸ்டார். அந்த ராஜாவின் நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த ராஜாவின் நட்சத்திரத்தை பார்த்து பல நூறு மைல்கள் அப்பால் இருந்து நாங்கள் ஒட்டகத்திலே ஏறி வந்திருக்கிறோம். இப்பொழுது என்ன சில வருடங்கள் பிரயாணம் செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எருசலே நகரத்தாரோ அதை அறியவில்லை. அவங்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது. அதே போல இன்றைக்கு மேசியாவின் அடையாளம் தோன்றியிருக்கிறது. அவர் வந்து விட்டார் என்று நம்ம சொல்லும் பொழுது அவருடைய வருகையிலே நம்ம இருக்கிறோம். அவர் மேகத்திலே இருக்கிறார், மேகத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் கலக்கமாக இருக்கிறது. இது வந்து ராங் டாக்ட்ரின் அப்படி என்று நினைக்கிறார்கள். செவன் சீல் ஓபன் ஆகியிருக்கிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட்னு சொன்னால் மெசேஜில் இருக்கிறவங்களுக்கும் கலக்கமாக இருக்கிறது. பல 30 வருஷமாக சீல்ஸ் புக்கை படித்தாலும் செவன் சீல் ஆண்டவர் அது என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. அது அவங்களுக்கு மர்மமாக இருக்கிறது. ஒரு சபையாருக்கு அது மர்மமாக இருக்கிறது. இன்னொரு சபையாருக்கு சீல்ஸ் பக்கமே போறதில்லை. அவங்களும் பெரிய சபைன்னு சொல்லுறாங்க. நாங்கள் தான் சென்னையிலே பெரிய சபை, சீல்ஸ் பக்கமே போக மாட்டாங்க. அது எதுக்கு நமக்கு பிரச்சனை? தீர்க்கதரிசி சொன்ன செய்தி அந்த தலைப்பில் அப்படியே சொல்லிட்டு போகலாம், கிளிப்பில் போல சொல்லிட்டு போகலாம். சீல்ஸ் பக்கமே போறதில்லை. விதமாக எல்லாருக்குமே அது வந்து புரியாத புதிராக இருக்கும் பொழுது நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன சென்றால் ரெண்டாம் வருகை வந்திருக்கிறது, இன்னும் முடியவில்லை. அவர் இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்மளை மேலே கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமே. அது சவுட் வாய்ஸ் சம்பாக இருக்கிறது. நம்ம இப்பொழுது ஆரவாரத்தி நாட்களில் இருக்கிறோம். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் ஆனது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. மெச்சூரிட்டியில் கொண்டு ஒரு நாள் ட்ரம்ப் வந்து நம்மளை மேலே கொண்டு சொல்லும். அப்பொழுது செகண்ட் கமிங் முடிவடையும் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம டைம் அண்ட் சீசனில் இருக்கிறோம். ஆனால் அந்த டே அண்ட் ஹவர் இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. அந்த நாளும் அந்த நேரமும் இன்னும் வரவில்லை. அந்த நாளும் அந்த நேரம் வரும் பொழுது இதை நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இரண்டாம் வருகையானது முடிவடையும் என்று தெளிவாக இருக்கிறோம். ஒன்று சோக்க 4:16 வசத்தின்படி கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கிளியராக இருக்கிறது. சைன் ஆஃப் மெசேயா ரெண்டாம் வருகையின் அடையாளம் வந்தது. அன்றைக்கு முதலாம் வருகையின் அடையாளம் பிள்ளைய துணிகளை சுற்றி நீங்கள் எனது முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். 26 மைல் உயரத்திலே 30 மைல் சுற்றளவு கொண்டதானே அந்த மென் மேகம் வந்தது. அங்கே தீர்க்கதரிசி அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த தூதர்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நீ வந்து ஜெபசன்வில்க்கு போ, ஏழு முத்தருடைய ஏழு ரகசியங்கள் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டது. கோ டு ஜெபசன்வில், த செவன் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் செவன் சீல்ஸ் will be revealed என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு முத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். Each angel came each day and revealed a seal. ஒவ்வொரு தூதனும் ஒரு நாளில வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. The revelation of seven seals brought Christ back to earth in word form. அவர் இன்றைக்கு வார்த்தையின் ரூபத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ராதா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதிய நாட்களாக பூர்வத்தினுடையது. பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். யூதேயாவிலே அநேக பட்டணங்கள் இருக்கிறது. அநேக ஆயிரம் ஆயிரம் பட்டணங்கள் யூதா அந்த ட்ரைப் ஜூடாவில் இருக்கிறது. அந்த ஜூடையா கிங்டத்தில் இருக்கிறது, அந்த யூதேயா ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பெத்லகேம் ஒரு சிறிய பட்டணம், ஒரு லிட்டில் டவுன். அதுல இருந்து தான் இத மேசியா வருவார், இஸ்ரவேலை ஆள போகிறவர் அந்த பெத்லகேமிலிருந்து வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. Whose goings forth have been from of old, from everlasting. அது அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று கர்த்தர் மீகாயாவினுடைய வாயை பயன்படுத்தி அந்த வார்த்தையை உரைக்கிறார். கர்த்தர் அதை சொல்லுகிறார், ஆனால் பேசினது மீகாயா. அந்த மீகாயா என்ற மைனர் ப்ராஃபெட்டை பயன்படுத்தி அவ்விதமாக யகோவா தேவன் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது மூணு இடங்கள் முக்கியமானது. பெத்லகேம், அது அவருடைய பிறப்பிடமாய் இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே நமக்காக வியாகுலத்தோடு இரத்த வேர்வையோடு கூட, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று மிகவும் வேகுநிறைப்பட்டு அவர் ஜெபமணினார். முக்கியமான பிளேஸ். அதன் பின்பு கல்வரி, கல்வாரியிலே அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். த்ரீ இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மூன்று முக்கியமான இடங்கள். உங்கள் வாழ்க்கையை பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் சில முக்கியமான இடங்கள். நீங்க பிறந்து வளர்ந்தது ஒரு இடத்துல, இப்பொழுது நீங்க மேரேஜ் ஆகி இருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய ஜாப் இன்னொரு இடத்துல இருக்கிறது. அதனால என்ன சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பிளேசஸ் இருக்கிறது, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்கிறது. ஜீசஸுடைய வாழ்க்கையிலே இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து பெத்லகேம், கெத்செமேன் அண்ட் கல்வரி. ஆமென். பெத்லகேம் அவருடைய பிறப்பிடமாக இருக்கிறது. தேவன் வந்து அந்த பெத்லகேமே தெரிந்து கொண்டார். அநேக சிட்டிஸ் இருக்கிறது. வைலிட்டில் பெத்லகேம் என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், அநேக இடங்கள் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேம் அங்கே தேவாலயம் இருக்கிறது, சயன் சியோன் மலை அங்கே இருக்கிறது, கில்கால் அங்கே இடத்துல இருக்கிறது, ஷைலோ டேபர்னாக்கிள் அங்கே தான் செட் பண்ணாங்க, ராமோத் கீலயாத் அது வந்து ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் அடைக்கல பட்டணம், காதேஸ் பர்னேயா இதை இருக்கிறது, எப்ரோன் இருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான ஒரு பிளேசஸ் இஸ்ரேல் நாட்டில் அதிக முக்கியமான பிளேசஸ் இருக்கிறது. ஆனாலும் தேவன் தனது பிறப்பிடமாக எந்த ஊரை தெரிந்து கொண்டார் என்றால் பெத்லகேமே தெரிந்து கொண்டார். அது ஒரு லிட்டில் சிட்டி, அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்தை அவர் ஏன் தெரிந்து கொண்டார்? அதே போல உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பக்திமான்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் இருக்கிறார், ஐபிசி சபையினுடைய தலைமை போதகர் இருக்கிறார், இன்னும் எத்தனையோ டினாமினேஷன் தலைமை போதகர்லாம் இருக்கிறாங்க. இதை அவங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத ஜனங்கள், நம்ம ஒரு சாதாரண மக்கள். அதனால அவருடைய தெரிந்து கொள்வது எவ்விதமாக இருக்கிறது என்றால், பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இதோ பிரபலமான பட்டணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு லிட்டில் டவுன் பெத்லகேமே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய டினாமினேஷன் இருக்கிறது, ரோமன் கத்தோலிக் இருக்கிறதுலே பெரிய டினாமினேஷன், சிஎஸ்ஐ ஒரு பெரிய டினாமினேஷன், நாங்கள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் ரோஸ் ஆஃப் சாரோன் போகிறோம், எங்களுக்கு மூணு சர்வீஸ் நடக்குது, நிறைய பேர் வர்றாங்க, எங்கள் பாஸ்டர் பெரிய பாஸ்டர், இதோ நீங்கள்லாம் பெரிய பெரிய சர்ச்சுக்கு போகிறீங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டிருக்காரு, கல்வரி டேபர்னாக்கிளை தெரிந்து கொண்டிருக்காரு. இதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் பெத்லகேமே தெரிந்து கொண்டார், எருசலேமே தெரிந்து கொள்ளவில்லை. அதெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிறப்பிடமாக அந்த எருசலேமை தெரிந்து கொண்டார். அந்த எருசலேமை தெரிந்து கொண்டது அது ஒரு சாதாரண ஒரு பட்டணம். அதே போல நம்ம ஒரு லிட்டில் காங்கிரிகேஷன், உலகத்துல பிரைட் சர்ச்சஸ் வந்து அங்கும் இங்குமாக உலகத்துல இருக்கிறது, அதெல்லாம் ஒரு சின்ன லிட்டில் காங்கிரிகேஷன் தான். கர்த்தர் அந்த மனவாட்டியை தெரிந்து கொண்டிருக்கிறார், மனவாட்டி சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார், டினாமினேஷன் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஹார்ட்ல ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு பிரைட் மத்தியில் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜோசப் அண்ட் மேரி அந்த குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு மனவாட்டி மத்தியிலே தேவன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மத்திலே அவர் மேனிஃபெஸ்டட் ஆயிருக்கிறார், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். சாபனங்கள் அதை அறியவில்லை, அவர்கள் தங்களுடைய சொந்த கொள்கையில வைராக்கியமாக இருக்கிறார்கள். இந்த பெத்லேகேமை தெரிந்து கொண்டதுக்கு சில விதமான காரணங்கள் இருக்கிறது, அதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். யூதாவில் உள்ள ஆயிரம் குழுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். எப்ராதா எனப்பட்ட பெத்லேகேமே என்று கர்த்தர் வந்து சில நூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே, அவர் பிறப்பதற்கு நூறு வருஷங்களுக்கு முன்பதாகவே அது உரைக்கப்பட்டது, அது நிறைவேறினது. ஹல்லேலூயா. நிறைவேறுதலே அதன் வியாக்கியானமாய் இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினால் அவர் சொல்லுகிற காரியம் நிறைவேற வேண்டும். அல்ல, மீகா தீர்க்கதரிசி சொன்னார், அது நிறைவேறி விட்டது. ஆமென். அதனால பெத்லேகேமிலே அவர் பிறப்பதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம கவனிக்கும் பொழுது ஆதியாகமத்திலே ரேச்சல், ராகேல் வந்து மரித்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேல் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் பெத்லேகேம் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35
ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டால்.
இது ராகேல் மரித்து அவள் வந்து பெத்லகேம் என்ற ஊருக்கு அருகாமையிலே அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று ஆதியாகமம் 35 நம்ம வாசிக்கிறோம். 35:16-19 வரைக்கும் வாசிக்கிறோம். 16 வாசிக்கலாம்.
பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராதாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று.
எப்ராதா, அதான் பெத்லேகேமுக்கு இன்னொரு பேர் எப்ராதா. எப்ராதா வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் பொழுது, பெத்லேகேமை நெருங்கி வரும் பொழுது ராகேலுக்கு கடுமையான பிரசவ வேதனை வந்தது. அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிட்டது. அப்பொழுது நர்ஸ் என்ன சொல்றாங்க, 17 வாசிக்கலாம்.
பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார்.
ஏதோ மருத்துவச்சி என்ன சொல்லுகிறாள், நர்ஸ் என்ன சொல்லுகிறாள் என்றால், Fear not, thou shalt have this son also. இந்த முறையும் நீ ஆண் பிள்ளையை தான் பெறப்போகிறாய். முதலாவது யோசேப்பை பெற்றாள், இரண்டாவது பெனியமீனை பெறும் பொழுது இந்த முறையும் இரண்டாவதும் உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்குதுன்னு மருத்துவச்சி சொல்லும் பொழுது அவளுக்கு பிரசவ வேதனையில மரண நேரம் வந்து விட்டது. 18 வாசிக்கலாம்.
மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள்.
அந்த இஸ்ரிகள், எபிரே இஸ்ரிகள் அவள் வந்து பிரசவிக்கும் பொழுது குழந்தை பேர சொல்லியிருப்பாங்க, ஆவியில வெளிப்படுத்தப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள். அந்த எபிரே இஸ்ரிகள், ராகேல் பரிசுத்தாவியை பெற்றவள், அவள் பிரசவிக்கும் பொழுது அந்த குழந்தை பேரை சொல்லிட்டா. என்ன குழந்தை பேரை சொல்ல, பெனானி என்று சொல்லிவிட்டாள். இவனுடைய பெயர் பெனானி என்று சொன்னாள். பிரசவத்திலே மரித்து போனாள். அந்த காலத்தில் சிசரேரியன் ஆபரேஷன்லாம் கிடையாது. அப்படின்னா அப்படி அந்த இந்த காலத்தில் இந்த சிசரேரியன் ஆபரேஷன் இல்லைன்னா நிறைய பேர் சாவாங்க. அன்னைக்கு ஒரு சிலர் செத்துருப்பாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சாக வேண்டியது வரும். ஆனால் அவளுக்கு வந்து அந்த காலத்தில் அவிதமான மருத்துவ வசதி கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணுவது கிடையாது. அதனால கடும் வேதனைப்பட்டு குழந்தை பெற்று விட்டாள். ஆனால் குழந்தை பிரசவிக்கும் பொழுது செத்து போய்விட்டாள், மரித்து போய்விட்டாள். அதனால பெனானி என்று பெயரிட்டாள். பெனானி என்றால் என்ன என்றால், சன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மகன். உன்னால நான் செத்து போயிட்டேன், உன்னை பிரசவித்ததுனால நான் செத்து போய்விட்டேன். பெனானி, சன் ஆஃப் சாரோ என்று பெயரிட்டாள். ஆனால் அவருடைய தகப்பனோ யாக்கோபோ என்ன செய்கிறான்றால், பெனானிங்க பேரை எடுத்துட்டு அவனுக்கு வேற பேர் விடுகிறான். என்ன பேருன்னா, பென்யமீன் என்று பெயரிட்டான். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பட் ஹிஸ் ஃபாதர் கால்ட் ஹிம் பெஞ்சமின். நான் கத்து அந்த ஃபாதர் என்ன சொல்றான், இவன் பெனோனி அல்ல, இத பெஞ்சமின், த சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், வலதுகரத்தின் மகன், இவன் எனக்கு வலதுகரமாய் இருக்கிறான் என்று நல்ல பேரை விடுகிறான். அவன் வந்து சன் ஆஃப் சாரோ, ரெண்டுமே செல்லுபடி ஆகும். ரெண்டுமே ஆவியில தான் அவங்க பேர் சொல்றாங்க. அந்த பேரண்ட்ஸ் ஆதியில பேர் சொல்றாங்க. குழந்தை பறக்கு முன்னதாகவே அந்த பேர் என்ன, எனக்கு ஆண்டவர் சல்மோன் பேர் வைக்கும்படியாக பேரனுக்கு சொன்னார். இல்ல சல்மோன் இல்ல, பினகாஸ் என்று பேர் வைக்கும்படியாக சொன்னார். அது கரெக்டா பைபிள் படி இருக்கிறது. அதே போல அந்த பேரை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும். இவ யாக்கோபுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார், அவனுக்கு பெஞ்சமின். ராகேலுக்கு என்ன எடுத்த, பெனோனி, இவனால எனக்கு மரணம் வருகிறது, துக்கத்தின் மகன், சன் ஆஃப் சாரோ. ஆனால் ஜேக்கப் என்ன பெயரிடுகிறான், பெஞ்சமின், த சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், என் வலதுகரத்தின் குமாரன் என்று அவிதமாக சொல்லுகிறான். அவள் மறித்து போனாள். 19 வசனத்தை வாசிக்கலாம்.
ராகேல் மறித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள்.
ராகேல் மறித்து போனாள், பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இதுதான் பைபிள்ல பெத்லகேம் என்ற வேர்டு முதல்ல வருகிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். மீகா 5:2 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த முதல் முக்கியத்துவம் என்னவென்றால், அங்கே வந்து ராகேலுக்கு பிரசவமானது, பிரசவத்திலே மரித்து போனாள். அவள் வந்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவள் கல்லறையின் மேல் யாக்கோபர் தூணை நிறுத்தினான், அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிறது.
யாக்கோபு அந்த கல்லறையின் மேல் ஒரு தூணை நிறுத்தினான். Jacob set a pillar upon her grave, and this is the pillar of Rachel grave unto this day. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது, இப்ப கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ராகேல் உண்மையிலே உலகத்துல வாழ்ந்தாள், பெனியமீன் அங்க பிறந்தான், அவள் மரித்து போனாள். ராகேல் வந்து யாக்கோபுடைய நேச மனவாட்டியாக இருக்கிறாள். அதனால அவளை எப்பொழுதும் அவன் நினைப்பான். அதை நினைப்பதற்கு அடையாளமாக அந்த பில்லரை அங்க நிறுத்துகிறான். ஒரு கத்தூணை அந்த இடத்துல நிறுத்தினான், அது என்ன, நினைவு சின்னமாக நிறுத்துகிறான். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் வந்து அவன் பெஞ்சமீன் பிறக்கும் பொழுது சன் ஆஃப் சாரோ, அந்த ஜேக்கப் வந்து சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் என்று பெயரிடுகிறார். அதே போல ஜீசஸ் கிரைஸ்டும் பெத்லகேமிலே பிறந்தார். ஆமென். மரியாள் அந்த இயேசு கிறிஸ்துவை பிறப்பித்தாள். அந்த மரியாள் வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்க்கும் பொழுது, இங்க ராகேல், அங்க மரியாள், இங்க பென்யமீன், அங்க ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர் வந்து சன் ஆஃப் சாரோ என்று சிமியோன் சொல்லுகிறார். அவர் வந்து துக்கத்தின் மகன். இயேசு கிறிஸ்து துக்கத்தின் மகனா? மரியாளுக்கு அது துக்கத்தின் மகனா இருந்தது. எல்லாருக்கும் கிடையாது, மரியாளுக்கு மாத்திரம். ராகேலுக்கு மாத்திரம் பென்யமீன் துக்கத்தின் மகன், வேற யாருக்கும் துக்கத்தின் மகன் கிடையாது. ஏன்னா அதுல மரித்து போனாள், தாய் மரிச்சு போனாள், அதனால அவள் துக்கத்தின் மகனாக இருந்தான். அதே போல மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது கல்ல அங்க சிலுவை கீழே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் மரித்து போனார். அவருடைய அவர் ஒரே பேரான அங்க குமாரனை அவள் பெற்றுகிற, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை பெற்றாள். இப்பொழுது அவள் கண் முன்னாலே அவரை சிலுவையில் அறைந்து உபத்திரப்படுத்தினதை அவள் கண்ணால பார்த்து அவளால சகிக்க முடியல. அதனால அவள் வந்து அழுது கொண்டிருக்கிறாள். அங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவளுக்கு சன் ஆஃப் சாரோவாக இருக்கிறார். சிமியோன் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும் பொழுது, பிரதிஷ்டை செய்யும் பொழுது மரியாளை பார்த்து சொல்லுகிறான். மரியாளுக்கு மட்டும்தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், உலுக்கா 1:34-35 வாசிக்கலாம்.
பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
அடுத்த வசனம்,
உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும்.
என் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஏ ஸ்வாட் ஷல் பியர்ஸ் த்ரூ thy own soul also. உன் ஆத்துமாவையும் பட்டயத்தை ஒரு பட்டயம் உருவிப்போம். அவர் வந்து நெஞ்சில பட்டயத்தை வச்சு குத்துற மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து அங்க வேதனைப்பட்டு சிலையில மரிக்கும் பொழுது, அவள் பெற்ற குமாரன் மரிப்பதை அவள் காணும் பொழுது, அவள் இதயத்திலே பட்டயத்தை வைத்து குத்துனது போல நீ ஒரு நாளிலே உணர வேண்டியது வரும். நீ அப்படி ஃபீல் பண்ண, அவ்வளவு வேதனையை ஃபீல் பண்ண வேண்டியது வரும். இதோ இவருடைய மரணம் வந்து உனக்கு அவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து என்னன்னா பெனோனி என்று அங்க சொல்லப்படுகிறது. அங்க சிமியோன் சொல்லுகிறான், இவ்விதமாக ப்ராபசி உரைக்கிறான். இயேசுக்கு சிலுவையில மரிக்கும் பொழுது அந்த தாயாகிய மரியாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள், எவ்வளவு சாரோ அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்க பாருங்க. ஆனால் ஜாக்கப் என்ன பெயரிடறான் என்றால் பெஞ்சமின் என்று பெயரும் பொழுது, அந்த பெஞ்சமின் என்றால் சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் என்று அர்த்தம். ஜீசஸ் பெனோனியாவும் இருக்கிறார், அவர் பெஞ்சமீனாகவும் இருக்கிறார். சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட் என்று அர்த்தம். ஹிஸ் ஃபாதர் கால்ட் ஹிம் பெஞ்சமீன். அதனால பெஞ்சமீன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சன் ஆஃப் ரைட் ஹேண்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், ஹல்லேலூயா. வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம் உடையவராய் அவர் அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், பாத்தீங்களா? அது ஒரு அடையாளமாக அங்கே நடந்தது, பெத்லகேமில நடந்தது. அதே காரியம் வந்து ரியலா இங்க நடக்குது. அது ஒரு ஷேடோ, இது வந்து ரியாலிட்டி. அதனால பாத்தீங்களா, அத பெத்லகேம் எவ்வளவு முக்கியத்துவமா இந்த ஒரு இடமாக இருக்கிறது. The son of my right hand, Yesu Christu vandu Benoni, avar man ahum irikkirar, avar son of right hand, avar divine ahum irikkirar, deiviga manavarahum irikkirar. He was both a perfect man and perfect God. Avar paripurna manidana irikkirar, Benoni ahum irikkirar, paripurna devana irikkirar, Benjamin ahum irikkirar. Man and God. உலகத்திலே பறக்கும் பொழுது அவர் மேன் அண்ட் காடாக இருந்த இரு தன்மையை சேர்ந்த கன்னியின் மைந்தனாக அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த ராகேல் மூலமாக அங்கே பிறந்தது, பெனியமீன் பிறந்தது, பெத்லகேமில பிறந்தது எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது. அதனால ஒரு கல் தூணை நாட்டுகிறான் அவளுடைய நினைவு சின்னமாக. ராகேல் அவன் அதிகமாக நேசித்தான், அதனால அங்க ஒரு கல் தூணை நாட்டுகிறான். அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுது. இப்பொழுது கூட அது இங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே போல இயேசுவின் கல்லறையானது இன்னைக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அது இருக்க தான் செய்யுது. அது ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அந்த நினைவு சின்னமானது ஓபன் டாம்ப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய திறந்த கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த சின்னத்தை ஆண்டவர் அழிக்கவில்லை, அழிக்க இடம் கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா, அந்த பெத்லகேம் எவ்வளவு முக்கியமான காரியம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம், ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட். இன்னைக்கு இது பெத்லகேமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சியோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து வசனம் வெளிப்படும். இங்கிருந்து வார்த்தையானது புறப்பட்டு போகிறது. அது அதிக தூரம் அது புறப்பட்டு போகிறது. ஆண்டவர் இந்த இடத்துலேருந்து வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக இந்த சின்ன பிளேஸை தெரிந்து கொண்டிருக்கார். 4 செண்ட் இடம் தான் இதில் இருக்கு. இந்த இடத்தை தெரிந்து கொண்டு கடைசி கால செய்தி இங்கேருந்து வெளிப்படும்படியாக இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, கிரைஸ்டின் வேர்ட் ஃபார்ம், அவர் வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். அந்த வேர்டு ரிவீல்டு ஆகும்படியாக கர்த்தர் இந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை இந்த பெத்லகேமுக்கு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த வேர்ட் ஃபார்மாக கிறிஸ்துவை ஒவ்வொரு முறையும் நீங்க ரிசீவ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையானது உங்களுக்கு அனைட்டிங் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதனால இந்த பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, The house of God's bread. Yesu Christu jeeva appama irikkirar. Amen. I am the bread of life. Yovan 6:47 la solapattirukirathu. Ungal pidakkal vanandrathile mannavai pusithaargal. Aanal adai pusithu marithu ponaargal. Aanal indha appathai pusikiravan. I am the bread of life. நீங்க இதை புசித்தீர் வந்தால் நீங்கள் மரிப்பதில்லை, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறேன், நான் வந்து லிவிங் பெட்டா இருக்கிறேன், நீங்கள் வந்து புசியுங்கள். மனுஷகுமாருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் பான பண்ணாவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. We are feeding on the unfailing body but the Son of Man. Amen. நம்ம மனுஷங்களுடைய மாறாத சரீர வார்த்தை இப்பொழுது நம்ம இன்னைக்கு புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஆதியாமத்தில் நம்ம அந்த பெத்லகேமை குறித்து வாசிக்கிறோம். அதன் பின்பு அடுத்தபடியாக நம்ம இந்த பெத்லகேமை பார்க்கும் பொழுது யோசுவா அந்த இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்தை கைப்பற்றினார். யோசுவா அந்த கானான் தேசத்தை கைப்பற்றின பின்பு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அதை பங்கு வைத்து கொடுக்கிறான். 12 கோத்திரத்துக்கும் அந்த சீட்டு போட்டு அந்த தேசத்தை 12 பிரிவுகளாக பிரித்து பங்கு வைத்து கொடுக்கும் பொழுது யூதா கோத்திரத்துக்கு இந்த பெத்லகேம் வருகிறது. யோசுவா தான் அந்த இடத்தை வந்து யூதா கோத்திரத்துக்கு சுதந்திரமாக கொடுக்கிறான். அந்த பெத்லகேமுடைய சிறப்பு என்னவென்றால், அது ஒரு சிறிய பட்டணமா இருந்தாலும் வீட் அங்கதான் விளைகிறது, அதிகமான கோதுமை விளைகிற இடமா இருக்கிறது, அது வந்து தண்ணீர் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது, செழிப்பான ஒரு இடமா இருக்கிறது. கோதுமை அங்க வருகிறது, அங்க அந்த தேசத்துக்கு எல்லாமே அந்த பெத்லகேமில் இருந்தால் கோதுமை சப்ளை ஆகிறது. தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம் என்று சொல்லுகிறார்கள். காவிரி ஆறு பாய்வதனாலே தஞ்சாவூர்ல அதிகமான நெல் விளைகிறது. அதே போல அங்க வந்து அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு அதிகமான கோதுமை விளைகிறது அந்த பெத்லகேம் தான். பெத்லகேம் ஒரு செழிப்பான ஒரு பட்டணம், அது வந்து யூதா கோத்திரத்துக்கு சுதந்திர பூமியாக ஜாசுவா அதை டிவைட் பண்ணி அங்க கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து யார் வாசம் பண்ணுகிறான்னா, முதலால ராகாபும் சல்மோனும் வாகம் பண்ணுகிறாங்க. சல்மோனுங்க குழந்தைய நம்ம பிரதிஷ்டை செய்யிருக்கிறோம். இந்த ராகாபு வந்து அவள் ஒரு பியூட்டிஃபுல் யங் கேர்ள், ரொம்ப அழகான ஒரு பெண். அவங்களுடைய பெற்றோர்கள் வறுமையில இருப்பதுனாலே அவளை வந்து ப்ராஸ்டிடியூஷனுக்கு தள்ளுகிறார்கள். ப்ராஸ்டிடியூஷன் செய்யும்படியாக பேரண்ட்ஸ் அவளை நிர்பந்தப்படுத்தி அதனால அவர்கள் வந்து வருமானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக இருக்கிறாள், அவளுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவள் ஒரு நாளிலே இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்படும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சவந்தசரத்தை தாண்டி வனாந்திரத்திலே 40 வருஷமாக பிரயாணம் பண்ணி யோர்தானை தாண்டி இப்பொழுது எரிகோவை கைப்பற்ற வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது வேவுகாரில் ஏற்றுக்கொண்டு இதோ அவள் வந்து இஸ்ரவேலின் தேவனை அவளுக்கு தேவனை விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அவள் எங்கே இருக்கிறாள்? எரிகோ என்ற பட்டணத்தில் இருக்கிறாள். எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம், கர்ஸ்டு சிட்டி. அதில் இருக்கிற எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள். அந்த ராகாப் அதிலே வாசம் பண்ணுகிறாள். பாவியான ஒரு பெண்ணா இருக்கிறாள். அவளுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆனது. ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது. வேவுகாரல் வந்து செய்தியை அங்க சொல்லும் பொழுது அவள் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டாள். இது அவள் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆமென். அதனால என்ன செய்யறாள், அவள் ஒரு டோக்கன் அங்க கட்டுகிறாள். அந்த ஜன்னல்ல இந்த சிவப்பு நூல் கயிறை நீ கட்டி வை, நாங்க வந்து இந்த எரிகோ பட்டணத்தை அழிக்கும் பொழுது உன்னுடைய வீட்டை நாங்கள் பாதுகாப்போம், உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் பாதுகாப்போம், மற்ற எல்லாத்தையும் நாங்கள் சங்காரம் பண்ணுவோம் சொல்லும் பொழுது அந்த ராகாப் வந்து ஒரு அடையாளத்தை கேட்டாள். அந்த அடையாளத்தை அவள் ஜன்னல்ல கட்டி வைக்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வந்தார்கள். எரிகோ மதில் இடிந்து விழுந்தது, ஆனா இந்த சின்ன வீடு மட்டும் அப்படியே நிக்குது. இது மதில் மேல கட்டப்பட்ட ஒரு வீடு, இதை மட்டும் இடியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பட்டணத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த வீட்டை பாதுகாத்தார். நீ உலகமெல்லாம் அழிஞ்சாலும் நம்ம வந்து அழிய மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம நிலைத்து நிற்போம். ஆமே. அப்பொழுது அந்த வேவுகாரில் வந்து அந்த வீட்டில் இருந்த ராகாப்பையும் அவனுடைய குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தார்கள். மற்ற எல்லாமே அழிஞ்சு, முழு உலகமும் அழிஞ்சு அதெல்லாம் டஸ்டா அது மாறும். நம்ம என்றைக்கு நிலைத்திருப்போம்? நம்ம அழிவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சபை அழிவதில்லை, நம்முடைய வீடு நிலைத்து நிற்கும். ஆமென். அந்த ராகாபுடைய ஃபெய்த், அந்த டோக்கன், அந்த டோக்கன் அப்ளை பண்ணாங்க. இன்னைக்கு டோக்கன் மோதிரம் போட்டுக்கிடுறாங்க, சிலர் தாலியை எடுத்து போட்டுக்கிறாங்க, தாலியை டிஸ்பிளே பண்ணணும்னு சாரிக்கு மேலே தூக்கி போடுறாங்க. இது அந்த புல்பிட் மிஸ்டேக், போதருடைய மிஸ்டேக். பிரதர் பிரனன் டோக்கன்னு 4 செய்தி கொடுத்துருக்காரு. ஒரு இடத்துலையும் மோதிரம் போடுறதையும் தாலி போடுறதையும் சொல்லலை. டோக்கன் இஸ் அ லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஜீவனை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃபை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வித்தின் ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இன்னைக்கு நம்முடைய நமக்குள்ள நம்முடைய ஹார்ட்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சோல்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். கிறிஸ்துவின் ஜீவனை நம்ம டிஸ்பிளே பண்ணும். கோல்டை கொண்டு போடும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்லைங்கிறான். அதனால அதெல்லாம் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. அமெரிக்காக்காரங்க போடுறாங்கன்னா ஏதோ ஒரு போடுறாங்க, ஆனாலும் அதுலேயும் நிறைய போதைகள் போடுவதில்லை. அதனால இந்த போதைகள் என்ன செய்யறாங்கன்றா, ஜனங்களை உலகப்பரமாக மாற்றுகிறார்கள், வேள்வியாக மாற்றுகிறார்கள். கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிப்பாக்கிரும். அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு இருந்தாலே அவங்களை உலகப்பரமாக மாற்றிவிடும். அவங்க ராப்சர்ல பங்கு பெறுவது கடினமான காரியம். அதனால அருமையானவளே, நம்ம இங்க என்ன பார்க்கிறோம், அவள் அந்த டோக்கன் அப்ளை பண்ணினாள். யோசுவா 2:17 நம்ம வாசிக்கிறோம், அவளுடைய வீடு நிலைத்து நின்றது. அங்கே சல்மோன் அந்த வேவுகாரர்ல ஒருத்தன் பேரு சல்மோன், யூதா கோத்திரத்து பிறப்பு. ஹல்லேலூயா. அவன் அவளுடைய அழகில் பிரியப்பட்டான். அவளுடைய விசுவாசத்தை அவன் கனப்படுத்தினான். விசுவாசம் ஆவிக்குரிய ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகிவிட்டது. அவள் வந்து என்ன செய்றாள், சல்மோனை விவாகம் பண்ணி ஃப்ரம் ஜெரிகோ டு பெத்லேஹேம். ஹல்லேலூயா. அவளை விவாகம் பண்ணி எரிகோவில் இருந்து அவள் வந்து பெத்லேஹேமில் குடியேறுகிறாள். ஹல்லேலூயா. சல்மோன் யூதா கோத்திரத்து பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் ஜூடா. அவனுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, கோதுமை நிறைய விளைகிறது. ஒரு என்ன சென்றால், இந்த ஜீவியத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஜீவியத்துக்கு போகிறாள். ஹல்லேலூயா. நம்ம இந்த சபிக்கப்பட்ட உலகத்திலே நம்ம ஜீவிக்கிறோம். ஆண்டவர் இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில இருந்து நம்மளை இன்னைக்கு வார்த்தையில கொண்டு வந்திருக்கிறார். அப்பத்தின் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார். கல்வரி டேபர்னாக்கிள்ல கொண்டு வந்து வார்த்தையை கேட்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். நம்ம தேவனுடைய மாறாத வார்த்தையை நம்ம இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பத்தின் வீட்டுல வந்திருக்கிறோம். அவள் வந்து ஃப்ரம் ஜெரிகோ டு பெத்லகேம். ஹல்லேலூயா. பெத்லகேம் வந்து ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட், தேவனுடைய அப்பத்தின் வீட்டிலே வந்து இருக்கும் பொழுது அவளுக்கு குழந்தை பிறந்து அவனுடைய பேரனுக்கு வந்து பேரன் வந்து அங்க போவா சென்று பார்க்கிறோம். அந்த ராகாபுடைய கிராண்ட்சன், கிராண்ட்சன் வந்து போவாஸ். இப்ப போவாசுடைய கிராண்ட்சன் அது யாருன்னா ஜெசி. அதனால பாருங்க, அந்த சந்ததியை நீங்க பார்க்கும் பொழுது ராகாபுடைய கிராண்ட்சன் வந்து அங்க போவாஸ், போவாசுடைய கிராண்ட்சன் ஜெசி ஈசாய், அந்த ஜெசியினுடைய சன் வந்து டேவிட். ஹல்லேலூயா. தாவீது அந்த பெத்லகேம் ஊர்ல வாழ்கிறான். அந்த தண்ணி ரொம்ப இனிப்பா டேஸ்டா இருக்கும். உப்பா இருக்காது, சப்புன்னு இருக்காது. தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கும். ஸ்வீட் வாட்டர், ரொம்ப கிளீன் வாட்டர் இருக்கு. அந்த தண்ணிக்காக அவன் ஆவலாக இருந்து, நீங்க ஒரு பக்கெட் தண்ணி எனக்கு யார் கொண்டு வருவீங்கன்னு சொல்லும்போது 3 சோல்ஜர்ஸ் வந்து வெலிச ராணுவத்தை தாண்டி அந்த தண்ணீரை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் ஸ்வீட் ஸ்மெல்லிங் அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி பொல்லாத ஆவி கிடையாது, அடம் பிடிக்கிற ஆவி கிடையாது, பிடிவாதமான ஆவி கிடையாது, சண்டை போடுற ஆவி கிடையாது. எப்பொழுதும் பிரச்சனைகளை உருவாக்குற ஒரு பெண் நம்ம கிடையாது. நம்ம வந்து அமைதலான ஒரு ஆவியை பெற்றுக்கிறோம். ஸ்வீட் ஸ்பிரிட்ஸை நம்ம பெற்றுக்கிறோம். இனிமையானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரிடத்துல அன்பா தான் நம்ம பேசுவோம். நம்முடைய ஸ்பிரிட் அவிதமான ஸ்பிரிட், வெல்கமிங் ஸ்பிரிட், கிறிஸ்டியன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ரியல் ஹோலி ஸ்பிரிட் நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பெத்லகேமில் அந்த ரியல் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிறது, ஜீவ அப்பம் இருக்கிறது, வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்விதமான இடத்துல தான் இந்த ராகாப் வந்து ஏதோ போ அங்க வந்து அவள் வந்து சல்மோனை வாகம் பண்ணி அந்த மகனுக்கு மகன் ஒரு சந்ததி கிராண்ட்சன் போவாஸ் பெற்று போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறார். அவர் மோபிஸ்ரி, மோபில இருந்து அவள் பெத்லகேமுக்கு வருகிறாள். நல்லா பாருங்க, பெத்லகேமுக்கு வருகிறது பாருங்க, எரியோல இருந்து பெத்லகேம், மோபில் இருந்து பெத்லேகேம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாவம் நிறைந்த சாப உலகத்தை விட்டு பாவ வாழ்க்கையை விட்டு விட்டு வார்த்தைக்காக ஜீவிக்கும்படியாக நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து ஜீவ அப்பத்தையும் ஜீவ தண்ணீரையும் பெறுகிறோம், ஸ்வீட் ஸ்பிரிட்டை நம்ம பெறுகிறோம். ஹல்லேலூயா. கலகம் பண்ணுகிற ஆவி கிடையாது, பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆவி கிடையாது, கோல் சொல்லுகிற ஆவி கிடையாது. நம்ம வந்து ரியல் ஹோலி ஸ்பிரிட் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரியல் அனாயிண்டிங் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். ரூத் வந்து அங்கே கதிர்பொறுக்கிறாள். பின்பு அவள் போவாசை வாகம் செய்து பிள்ளைகள் பிறந்து கிராண்ட்சன் ஓபேத், ஓபேத்தினுடைய மகன் வந்து ஜெஸி, ஜெஸினுடைய மகன் அந்த டேவிட், டேவிட் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆள போகிற அந்த தாவீது பெத்லகேமிலே பிறந்தான். ஹல்லேலூயா. பெத்லகேம் என்ற சின்ன ஊர்ல பிறந்து இதை என்ன செய்தான் என்றால் அந்த தாவீது 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்தான். இஸ்ரவேலை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கிங் ஆஃப் கிங், ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டான். எந்த விரோதியும் தாவீதுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. தாவீது எந்த யுத்தத்திலையும் தோல்வி அடைவதில்லை. ஒரு யுத்தத்திலையும் தோல்வி அடை, அநேக யுத்தங்களை செய்தான். சுற்றி இருக்கிற அம்மோனியர், மோபியர், பெலிசியர்கள் இதை எல்லாரையுமே அவன் ஜெயித்தான். ஒரு யுத்தத்திலையும் தோல்வி அடையவில்லை. தாவீது ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து இதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தினார். இஸ்ரவேலை ஆள போகிற தாவீது அங்கிருந்து தோன்ற வேண்டும். அது ராகாபுடைய கிராண்ட்சன் போவாஸ், போவாசுடைய கிராண்ட்சன் வந்து ஜெஸி, ஜெஸினுடைய குமாரன் வந்து டேவிட், இஸ்ரவேலை ஆள போகிறவர் அங்கே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. நீ யூதாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியவளாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். ஹல்லேலூயா. தாவீது இஸ்ரவேலை ஆள போகிறவன் என்ன பெத்லகேமிலிருந்து ஜெருசலேமுக்கு வந்தான். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஹிஸ்டரி! ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எந்த எதுக்காக தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு சிந்தையிலே அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய சிந்தையில அறிந்ததுனாலே அவருடைய ஃபோர் நாலேஜ் வந்து ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்திருக்கு, தெரிந்து கொள்வதை கொண்டு வந்திருக்கு. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பெத்லகேமை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நல்ல நியூ ஜெருசலேம் கொண்டு சொல்லுவார். அதுதான் நம்முடைய மணவாளனுடைய வீடு. அந்த மணவாளனுடைய இருப்பிடமானது நியூ ஜெருசலேம். அந்த மாளிகைக்கு கொண்டு சொல்லுவார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாச சலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க எரிகோ எகிப்திலிருந்து, மோபிலிருந்து நீங்க பெத்லகேமுக்கு வந்து, பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு போக வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம். அதனால அந்த பட்டணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. இப்பொழுது அகசுராயன் என்ன சொல்லுகிறான் என்றால், எல்லாருமே குடிமதிப்பு எழுத வேண்டும். All should be taxed. இதோ அவர்கள் வந்து என்ன வரி விதிப்பிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி சீசர் அகஸ்டஸ் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கிறான். அதனால அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள். அதான் லூக்கா 2 வாசிக்கிறோம். 2:1 வாசிக்கலாம்.
அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகசுராயனால் கட்டளை பிறந்தது.
அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு, குடிமதிப்பு என்ன டாக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. And it came to pass those days that there went out a decree from Caesar Augustus that all the wealth should be taxed. அதனால டாக்ஸிங் பர்பஸ் அன்னைக்கு வந்து தலைக்கு வரி உண்டு, ஒவ்வொரு நபரும் வரி கட்ட வேண்டும். இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பர்சன் 21 ஆனா 20 மேலே இருக்கவங்க வரி கட்டணும். அந்த நபருக்கு, நம்ம ஆளுக்கு வரி உண்டு. அதே போல எல்லாரும் வந்து இதை டாக்ஸ் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து உங்க சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லும் பொழுது இதோ யோசேப்பும் மரியாளும் எங்க இருக்கிறாங்கன்னா அவங்க நாசரேத்து என்ன ஊர்ல இருக்கிறாங்க. அதனால நாசரேத்து என்ற ஊர்ல இருந்து அந்த யோசேப்புக்குடைய சொந்த ஊர், அவன் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன், அவனுடைய சொந்த ஊர் பெத்லகேம். அதனால அவன் பெத்லகேமுக்கு போகணும். கலிலேயாவிலிருந்து ஜூடேயாவுக்கு போக வேண்டும். நாசரேத்து ஊர்ல இருந்து அவன் பெத்லகேமுக்கு போக வேண்டும். 5 வாசிக்கலாம்.
கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான்.
To be taxed with Mary his espoused wife being great with the child. அவன் வந்து என்ன செய்யறான் என்று, அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். இப்பொழுது அவள் வந்து அவன் வந்து என்ன செய்யறான் என்றால், நாசரேத்து ஊர்ல இருந்து பெத்லேகேமுக்கு போகணும். சுமார் 70 மைல் இருக்கும் நாசரேத்துல இருந்து. இன்னைக்கு நாசரேத் இருக்கு, இன்னைக்கு பெத்லேகம் இருக்கு. ஹோலி டூர் போனா நீங்க எல்லாம் பார்க்கலாம். நாசரேத்துல இருந்து பெத்லேமுக்கு போனா சுமார் 70 மைலுக்கு மேல இருக்கிறது. அவர்கள் பிரயாணம் பண்ணும். அவள் நிறை கர்ப்பிணியாக இருக்கிறாள், நிறை மாதமாக இருக்கிறாள். எந்த எப்பொழுது பிரசவம் நேரிடும் என்று தெரியாது. அவளை ஒரு கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு அவங்க வந்து அவன் ஜோசேப்பு கால்நடையாக அங்கிருந்து நாசரேத் ஊர்ல இருந்து பெத்லேமுக்கு வருகிறான். ஏனென்றால் சீசருடைய கட்டளை, பின்னால ஏறோது இருக்கிறான். கீழ்ப்பலி என்ன, மரண தண்டனை தான் கிடைக்கும். அந்த காலத்துல வந்து மரண தண்டனை, ராஜா நினைச்சா யார வேணாலும் கொலை பண்ணுவார். அதனால சீசர் அகஸ்டஸ் ரோமாபுரியிலிருந்து கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏரோது ராஜா அதன் கீழே இருக்கிறான். ஏரோது ராஜா அந்த சட்டத்தை பாஸ் பண்ணும் பொழுது அவன் ரொம்ப கொடுங்கோல் மன்னன். கீழ்ப்படியாட்டா ஈவி இறக்கெல்லாம் பார்க்க மாட்டான், ரொம்ப கொடுங்கோல் மன்னன். அதனால எல்லாரும் பயந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகும் பொழுது இவள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாலும் அவள் போக வேண்டியதாக வந்தது. ஏன்னா பைபிள்ல ப்ராபசி சொல்லி இருக்கிறது, அவர் பெத்லேகேமில் பிறப்பாருன்னு சொல்ல முடியுது. இவங்க இருக்க இடம் நாசிரேத். நாசிரேத்தில் இருந்து குழந்தை பிறந்ததுன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா அவங்க பெத்லேமுக்கு போகணும். மீகா 5:2 நிறைவேறணும். அதே போல ஒரு ஆத்மா மீட்கப்படணும்னா, நான் சாபனத்தில் இருக்கிறேன், நீ சாபனத்தில் இருந்தா நாசிரேத்தில் இருந்தா உனக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது. நீ தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு ஜீவிக்கிறார். நீ வந்து வார்த்தை இருக்கிற இடம் பெத்லேமுக்கு வர வேண்டும். நீ வந்து அபிதமான ஒரு சபைக்கு வர வேண்டும். புத்தி இல்லாத கனிகள்ட நீ இருக்கலாம், 7 முத்திரை விசுவாசிக்காத மக்கள் மத்தியில இருக்கலாம், அல்லது சீல்ஸ பத்தியே தெரியாத ஒரு என் டைம் மெசேஜ்ல இருக்கலாம். நீ அங்க இருந்தா ரேப்சர்ல போக மாட்டா. நீ ரேப்சர்ல போகணும்னா பரிபூர்ணமான வார்த்தை எங்க இருக்குதோ அங்க வரணும். நம்ம சபையில ஆள் சேர்க்கறதுக்காக இல்லை, அந்த ஆத்மா மேல உள்ள உண்மையான கரிசனையின்படி சொல்லுகிறோம். நீ இருக்கிற இடத்துல உனக்கு சரியான ஃபீடிங் இல்லை, அங்க வந்து சரியான போதனை இல்லை. நீ வந்து வார்த்தை இருக்கிற இடத்துக்கு வரும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் எங்க இருக்கிறது, அங்க வரணும். பெத்லேகேமில தான் ப்ராபசி இருக்கிறது, அங்கேதான் வரணும். நீ வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருந்தா ஆண்டவர் பாருங்க, அந்த அது நடக்கிறதுக்காக, அந்த வார்த்தை நிறைவேறதுக்காக ரோமாபுரியில் இருக்கிற அந்த சீசர் ராயன் உள்ளத்திலே அப்படி ஒரு கட்டளையை கொண்டு ஏறோது அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அகஸ்டஸை திட்டிருப்பாங்க. சீசர் அகஸ்டஸை வந்து இந்த ஆள் இப்படிலாம் வந்து இப்படி ஒரு சட்டத்தை போட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தொல்லை கொடுக்குறாரேன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ பாருங்க, இந்தியாவில் குடியுரிமை சட்டம்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இடத்துல தீ எரியுது, நிறைய பேர் செத்துருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து விதமான குடியுரிமை சட்ட திருத்தம் என்று அதை ரெண்டு சபாவிலையும் அங்கே வந்து பாஸ் பண்ணி அதை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக இவ்வளவு போராட்டம் நடந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் அவன் ஒரு சட்டத்தை போட்டுட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. சட்டம் பில் பாஸ் ஆயிடுச்சு, அது லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிவிட்டது, ஜனாதிபதி கையெழுத்து போட்டாச்சு, சட்டத்தை நிறைவேற்றி தான் ஆகணும். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆக வேண்டும். ஜோசப்பும் மேரியும் அவர்கள் வந்து அவள் நாசரேத்திலிருந்து பெத்லேமுக்கு போய் தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கிறது, தப்பிக்க முடியாது. தப்பித்தால் தப்பிக்க நினைச்சா மரண தண்டனை கிடைக்கும். எல்லாரும் போக வேண்டியதா இருந்த பாருங்க, ஒரு வார்த்தை நிறைவேறதுக்கு ஆண்டவர் உலகத்தையே சேஞ்ச் பண்ணுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் கிடைக்கணும்னா ஆண்டவர் உலகத்தையே சேஞ்ச் பண்ணி கொடுப்பார். நீங்க கீழ்படியாம போனா உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னா உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருன்னு நினைச்சாலும் கிடைக்காது. ஆண்டவர் எல்லாத்தையும் சூழ்நிலையெல்லாம் மாத்திருவார். இப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, ஏன் ஆயிடுச்சு, நீ வார்த்தையை கீழ்ப்படியல அதனால சூழ்நிலை மாறி போச்சு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. உனக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்குது, உனக்கு காட்ஸ் கிரேஸ் இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையுமே மாத்துறாரு. ஒரு மனுஷனுக்காக உலகத்தையே மாத்துவாரு. அவர் தமக்குள்ளே அந்த தீர்மானம் பண்ணி, அகஸ்டஸுடைய ஆர்டர் அல்ல, அவர் தமக்குள்ளே தீர்மானித்த அந்த 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 சித்தம் அவர் தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிறார். அவர் பெத்லேகேமிலே பிறக்கணும், அவர் எங்கே பறக்கணும், பெத்லேமில பறக்கணும் நினைக்கிட்டு இருக்கிறார். யார் மூலமாவது வரணும்? மேரி மூலமா வரணும். ஜோசப் வந்து, யோசேப்பு ஒரு அவளுக்கு ஒரு கேடகமாய் இருக்க வேண்டும். அவள் மேல அநேக நிந்தை வருகிறது. இவள் விவாகம் ஆகிறதுக்கு முன்னதாக கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று சொல்லி அநேக அவள் மேல நிறைய ரூமர்ஸ் வரும் பொழுது அவளை அவமானத்துக்கு அவமானப்படாதபடி ஹஸ்பண்ட் பக்கத்திலே இருக்கிறார். இதோ ஜோசப் பக்கத்திலே இருக்கிறார். ஜோசப் இல்லைன்னா மேரியை வந்து எல்லாரும் பாடுபடுத்திருப்பாங்க. அதனால அவளை ஒரு அவனை ஜோசப் ஒரு கேடகமா வைத்து நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளத்தில் உற்பத்தியா இருக்குது, பசுத்தாவினால் உண்டானது என்று சொல்லும் பொழுது ஜோசப் அதை அங்கீகரித்தான். இவ்விதமாக ரெண்டு பேரும் வர்றாங்க, நாசரேத்திலிருந்து பெத்லேமுக்கு வர்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு டினாமினேஷன்ல இருந்து வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத கனிகளை விட்டு நம்ம பரிசுத்தாவி அருளப்படுகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயிலிங்க நம்ம ரிசீவ் பண்ண முடியும், நம்ம ராப்சர்ல பங்கு பெற முடியும். ஆமே. அதனால மேரி எஸ்போஸ் வைஃப் அங்க வரும் பொழுது சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லை. ஏழாவது வாசிக்கலாம்.
அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லாதிருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையிலே கிடத்தினாள்.
சத்திரத்திலே இடம் இல்லை. அங்க எல்லா லாட்ஜஸும் அங்க புக் ஆகிவிட்டது. எருசலேமில் சின்ன சின்ன லாட்ஜஸ் நிறைய இருக்கலாம். நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு போனா நம்ம சொந்தக்காரங்க வீடெல்லாம் தேடி அலைய முடியாது. சொந்தக்காரங்களுக்கு போய் நம்ம பாரம் கொடுக்கவும் நமக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு லாட்ஜில் தங்கிடணும். அங்கே குளிக்க வசதி எல்லாமே, படுக்க எல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். நம்மளை நல்ல மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். சில நேரத்தில் நான்லாம் யாருக்கு தொல்லை கொடுக்காம லாட்ஜில் போய் தங்கிடுவேன். அவங்களுக்கு போய் நம்ம ஏன் தொல்லை கொடுக்குது? அதனால பாருங்கள், அங்கே லாட்ஜஸ்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு. தேர் வாஸ் நோ பிளேஸ் இன் த இன். இதோ சத்திரத்தில் அவங்களுக்கு இடம் இல்லை. அதனால என்ன செய்யறாள், எங்கே இடம் கிடைக்குது? ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் இடம் கிடைக்குது. அந்த இடத்துல போய் அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு பிரசவமானது. பிள்ளைய துணிகளை சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. என்ன பார்த்தீங்களா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வந்து இன்னைக்கு கந்த துணியிலே பொதியப்பட்டு முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. யெகோவா தேவன் ரொம்ப நல்லா சொல்லுகிறார். காட்ஸ் ராப்டு கிப்ட் என்ற செய்தியிலே 60வது வசனம் 12வது மாதம் 25வது தேதி கொடுத்த செய்தியில சொல்லுகிறார், இட் ஆட் டு பி ரியல் அட்ராக்டிவ் டு த பீப்புள். லிட்டில் ஜெகோவா கிரையிங் லைக் எ பேபி, காட் மேட் ஃபிளஷ் இன் த பேக்கேஜ். இது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது. இந்த காட்சி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது. அந்த குழந்தையை பார்க்கும்பொழுது ஒரு அட்ராக்டிவ். என்ன அட்ராக்டிவ்? கந்த துணியில புழிந்து அங்கே கிடந்தது. யாரு? யெகோவா. வானத்தையும் உண்டாக்கின யெகோவா. அவரு பேபியாக அவரு அழுகிறார். குழந்தை வீர் வீர்னு அழுது. அதே போல யெகோவா இப்பொழுது குழந்தையா இருக்கிறார். என்ன ஒரு அட்ராக்டிவான காட்சி! இதோ உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். என்ன சொன்னால், அந்த மாட்டு சாணம் அதனுடைய என்னென்றால் அதனுடைய எல்லா விதமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. வேர் த மேன்யூஸ் ஆஃப் த கேட்டில் அண்ட் சீப் அண்ட் த திங்ஸ் ஆஃப் த ஸ்டேபிள், ஜெகோவாஸ் லேயிங் தேர் கிரையிங் லைக் எ பேபி. கேன் யூ இமேஜின் இட்? நீங்க அதை வந்து கற்பனை செய்து பார்க்க முடியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்தவர் இப்பொழுது ஃப்ளஷ் ஃபார்மாக முன்னணியில் கடத்தி இருக்கிறார். மாட்டு சாணம் அதனுடைய எல்லாமே வைக்கோல் எல்லாமே கிடக்குது. அது மத்தியில் ஜெகோவா ஒரு பேபியாக அழுது கொண்டிருக்கிறார். குழந்தை சில நேரத்தில் அழுவும், சில நேரத்தில் சிரிக்கும். சிரிச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். அதனால பாருங்க, லிட்டில் ஜெகோவா வந்து ஒரு பேபியாக பிறந்திருக்கிறார். என்ன ஒரு அட்ராக்டிவான காரியம் என்று தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறார். அதன் பின்பு ஸ்பீக் டு த ராக் என்ற செய்தியில விதமாய் சொல்லுகிறார், God that created the earth became earth and lived in earth. வானந்த பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவர் became earth. இந்த பாடி வந்து ஏர்த்தா இருக்கிறது, இது மண்ணாக இருக்கிறது. அதனால ஒரு மண்ணான சரீரமாக became earth and lived in the earth. இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். What to attract people? இந்த காட்சி வந்து தேவன் வந்து எளிமையில் மறைந்திருந்து தாழ்மையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hide in simplicity and revealed in humility. God could have come down full matured man. அவர் வந்து ஒரு முழு மனுஷனாக, ஒரு வாலிபனாக, ஒரு ஃபுல் மெச்சூர்டு மேனாக வந்து அவர் ரதத்திலே அங்க வந்திருக்கலாம். பரலோகத்திலிருந்து ரதத்திலே வந்து தேவதூதர்கள் எல்லாருமே புடை சூழ அவர்கள் வந்து அவர் பவனி வந்து வானத்திலிருந்து நேராக அவர் ஏரோதுடைய அரண்மனைக்கு வந்தால் ஜனங்கள் எல்லாம் அது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கிறது, எவ்வளவு மகத்தான காரியமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி தெரிந்து கொள்ளாதபடி, ஃபுல் மெச்சூர்டு மேனாக வராதபடி, வானத்திலிருந்து இறங்கி வராதபடி, அவிதமாக ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அங்க எக்காலம் துணிக்க அவர் வராதபடி அவர் எப்படி வருகிறார் என்றால், He choose to come a baby. அவர் வந்து ஒரு குழந்தையாக வருவதற்கு தன்னை தெரிந்து கொண்டார். அவர் பேலஸ்ல இராதபடி முன்னணையிலே மாட்டு தொழுவத்திலே பிறக்கும்படியாக தெரிந்து கொண்டார். He choose to come not even a bed to be born. அவர் பிறப்பதுக்கு குழந்தையை கிடத்துக்கு ஒரு பெட்டு கூட இல்லை. He went to a manger of manure pile, சாணங்கள் நிறைந்த இடம். And over a manure pile he choose to be born. It ought to be attractive. இது உங்களுக்கு அட்ராக்டிவா கவர்ச்சிகரமா இருக்குதல்ல? எத்தனை பேர் கவர்ச்சிகரமா இருக்கிறது? நம்ம தாழ்மையில் மறைந்திருக்கிற இயேசுவை பார்க்க, ஜனங்கள் தாங்க பெரிய ஆளு, நாங்க பெரிய ஆளு, நாங்க பெரிய பாப்புலாரிட்டி, அதை மாதிரி தங்களை பெருசா காமிக்க விரும்புவாங்க. ஆனா தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையில் பிறகு அதுதான் அட்ராக்டிவ், அதுதான் அவரை கிரேட்டா மாத்துது. இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு தாழ்த்தினார், அதுதான் அவரை கிரேட்டா மாத்துது. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களானால் உங்களை பெரியவர்களாக பெருசாக மற்றவர்கள் நினைப்பார்கள். நீங்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். தேவன் என்ன செய்தார் என்றால் தாழ்மையை தெரிந்து கொண்டார். அதனால என்ன வாசிக்கிறோம், ஜெகோவா கிரையிங் லைக் எ பேபி. அவர் ஒரு குழந்தை போல அழுகிறார். ஜெகோவா பிளேயிங் லைக் எ பாய், அவர் ஒரு பையனை போல விளையாடுகிறார். ஜெகோவா சாயிலிங் லைக் எ மேன், இதோ அவர் வந்து ஒரு மனுஷனை போல உழைக்கிறார். ஓ, இட் இஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி. இது எவ்வளவு பெரிய ரகசியம், தேவ பக்திக்குரிய ரகசியமாவது. யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். Without controversy, great is the mystery of godliness, for God manifested in flesh. Hallelujah. Amen. The word became flesh. Hallelujah. எவ்வளவு கிரேட் மிஸ்ட்ரி, எவ்வளவு பெரிய ரகசியம். அதே போல இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் அவர் எக்காலம் துணிக்கும்படியாக எல்லோரும் சத்தத்தை கேட்பாங்க, அப்படியே அப்படியே எல்லாரும் பறந்து போயிருவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் இன்னைக்கு மேகத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃப்ளஷ்ல வந்த ஆண்டவர், இதோ ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்த கர்த்தர் இன்னைக்கு வேர்ட் ஃபார்மாக வந்து ஒரு பிரைடுக்குள்ள வாசமா இருக்கும் பொழுது, கிரைஸ்டின் பிரைட் ஃபார்மாக உலகத்துக்கு காட்சி அளிக்கும் பொழுது, தேவன் எளிமையில மறைந்து தாழ்மையில தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த வேர்ல்ட் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், இதோ உலகம் அதை அறியமில்லை. இட்ஸ் எ கிரேட் அட்ராக்டிவ் திங். ஹல்லேலூயா. நமக்கு இது ஒரு அட்ராக்டிவா இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிக் டினாமினேஷன் தெரிந்து கொள்ளாதபடி என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ஐ பட் காட் சோஸ் மீ. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நான் ஒன்றுக்குதாக என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஏழ்மையான என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், இட்ஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் ஆளுகிற தேவன், எல்லாத்தையும் சிருஷித்த கர்த்தர், அவர் ஒரு பேபியாக அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அதுதான் விசேஷித்த காரியம், அதுதான் மிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் வந்து அவரை பார்க்கிறார்கள், சாஸ்திரிகள் வருகிறார்கள், ஆனா எல்லாருமே வரல. அதே போல இன்னைக்கு அந்த செகண்ட் கமிங் டைம்ல நம்ம இருக்கிறோம், அந்த சீசன்ல இருக்கிறோம். கிறிஸ்து இன்னைக்கு வேர்ட் ஃபார்மா இருக்கு, அதே கிறிஸ்து, த சேம் கிரைஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம். அவர் இன்னைக்கு வார்த்தையின் ரூபத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த மிஸ்ட்ரியை பார்த்து, ஹவ் இஸ் இட் கிரேட், ஹல்லேலூயா, எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் ஆதியாம இந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குது, எவ்வளோ நமக்கு வந்து சந்தோஷமா இருக்குதுன்னு இந்த வேர்டை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இதை நம்ம அகமகிழும் பொழுது உலகத்து மக்களுக்கு இது ஒரு மிஸ்ட்ரியும் ஒன்றும் புரியலை. அவங்க பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதிப்போம்னு சொல்லி அந்த கிறிஸ்மஸ் பாட்டை பாட்டு பாடிட்டு, பிறகு அவர் சிலுவையில மறித்தீர், எங்கே சுமந்து போகிறீர் இயேசுவே, அதன் உயிர்த்தெழுந்தாரே, ஆமீன் அல்லேலூயா என்ற பாடப்பாடி வருஷந்தோறும் பாரம்பரியமா அப்படியே ரொட்டேஷனாக ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு வார்த்தையில கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஏழு சபை காலங்களில் அவர் எப்படி வந்து இந்த கடைசி காலத்தில் அவர் எப்படி அவர் கிரியை செய்கிறார், ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், அவர் வார்த்தை எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. ப்ரோபசி பிகம் ஹிஸ்ட்ரி. இதோ ப்ரோபசி வந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. மீகா 5:2 நிறைவேறி இருக்கிறது. பெத்லகேமிலே பிறந்த முன்னணியிலே அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். இட்ஸ் எ வெரி அட்ராக்டிவ் திங். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அதேதான் இப்பொழுது ஆண்டவர் செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அந்த வசந்தம் மறுபடியும் வாசிக்கலாம். மீகா 5:2.
எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது.
சரி, இப்பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த கடைசி பகுதி அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. Who's going forth have been from of old, from everlasting. அவருடைய புறப்படுதல் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக கிடையாது, அது அநாதியா everlasting. Hallelujah.
Amen.
Have been from old, who's going forth have been from old, from everlasting. அது நித்தியத்திலிருந்து இருக்குன்னு சொல்லு.
Hallelujah.
அவருடைய புறப்படுதல் நித்தியத்திலிருந்து இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்பாக பேபியாக வந்தார், ஆனால் அவர் நித்தியத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூமிக்கு வந்து டைமுக்குள்ள வந்திருக்கிறார். ஆனால் எட்டர்னிட்டியிலிருந்து புறப்பட்டு டைமுக்குள்ள வந்து அவருடைய புறப்படுதல் அவர் இந்த எவர்லாஸ்டிங். ஹல்லேலூயா. அது 2000 வருஷத்திலிருந்து அது ஆரம்பிக்கல. அவருடைய புறப்படுதல், அவர் இறங்கி வருவது, அவர் பூமிக்கு வருவது, இட் இஸ் இன் எவர்லாஸ்டிங். ஹல்லேலூயா.
ஆமென்.
அத 4 உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவருடைய புறப்படுதல் வந்து எவர்லாஸ்டிங், அது நித்திய, அது வந்து நித்தியமானது. தமிழ் பைபிள் என்ன வாசிக்கும், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அநாதி நாட்களாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங், அது நித்தியமானது. முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் ஊருக்கு அங்க வந்து பூமிக்கு பிறப்பிட்டு வந்து அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே, குழந்தையாக பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் வந்து நித்தியத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது.
ஆமென்.
அவர் பிறப்பதற்கு முன்னதாக எப்போதாவது உலகத்துக்கு வந்தாரா? ஆம், வந்தார். தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினர், அது ஃப்ரம் எட்டர்னிட்டியிலிருந்து அவர் பல முறை பூமிக்கு வந்திருக்கிறார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாக பெத்லகேமில் அவர் ஒரு பேபியாக பிறந்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னதாக வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறார். அது என்ன பைபிள் என்ன சொல்ல, அது அநாதி நாட்களாக உள்ளது. ஃப்ரம் எவர்லாஸ்டிங். ஆமென்.
ஆமென்.
அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹூஸ் கோயிங் ஃபோர்த் have been of old, from everlasting. Amen.
Amen.
Well, everlasting and அவர் வந்து ஏதேன் தோட்டத்திலே ஆதான் ஏவாளும் அங்கே இருக்கும் பொழுது அவளோடு சேர்ந்து உலவுகிறார். ஹல்லேலூயா. அது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அநாதியாய் உள்ளது. என் பிள்ளைகளே, நீங்க ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமா, நல்லா தூங்கணும். வாங்க நம்ம அப்படி கொஞ்சம் அப்படியே தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ அழகா இருக்கு, இந்த பூ எவ்வளோ அழகா இருக்கிறது, இந்த மிருகம் வந்து எவ்வளோ அழகா இருக்கிறது, இப்படின்னு ஆண்டவர் அவங்க கூட சம்பாஷித்து போறார். சிருஷ்டிப்பை குறித்து, அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை குறித்து, ஆடம் அண்ட் ஜீவியோடு கூட அவர் ஒரு மனுஷனாக உலாவுகிறார். அவர் காலையிலையும் மாலையிலையும் வந்து உலாவுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த ஆடம் அண்ட் ஈவோடு உலாவினது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய புறப்படுதல் அநாதியாக உள்ளது. ஹல்லேலூயா. அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. இதோ ஈவினிங் அவர் வருகிறார், சூரிய அஸ்தமன நேரத்தில் வருகிறார். என் பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது. இந்த ஆடம் அண்ட் ஈவ் சொல்லுகிறாங்க, அவரோடு கூட உலாவுகிறார். அது என்னது? அவர் இறங்கி வந்து உலாவுகிறார். ஹல்லேலூயா. அது என்னது? செவன் சீல். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அவரை பிராப்பிடவில் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. அதாவது ஆதாம் ஏவாள் வந்து என்ன சென்றால் பாவம் செய்து விட்டார்கள், விளக்கப்பட்ட கனியை பூசா. ஹேடே மேடம் வைரட் சார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவருடைய கதறல் சத்தம் கேட்கிறது. ஏதேன் தோட்டத்திலே, ஆண்டவரே நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று, நான் புதற்குள்ளே ஒளிந்திருக்கேன். நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? நீ அந்த விளக்கப்பட்ட கனியை நீ புசித்தாயோ? அந்த நீ உண்டாக்கின அந்த ஏவாள் எனக்கு அதை கொடுத்தாள். ஏவாள்கிட்ட கேட்கும் பொழுது சர்ப்பம் எனக்கு அதை கொடுத்து வஞ்சித்தது என்று சொல்லுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவளை வெளியே அனுப்புகிறார். யாரு? The God of heaven, hallelujah, came in the form of man, hallelujah. ஒரு மனுஷனாக அங்க வருகிறார். The seventh seal is the coming of the Lord, hallelujah. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஆமென்,
ஆமென்.
அல்ல, செவன்த் சீல குறித்து பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார்? The seventh seal என்ற செய்தியிலே 536 பேஜ் 77 பாராகிராஃபில், And if I only had time, I will try a few places to show you all the way back from Genesis, this Revelation chapter 7. Seventh seal is spoke of. எந்த ஏழாம் முத்திரை வந்து ஆதியாமத்திலிருந்து வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வந்து சில இடங்களை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. From very beginning in Genesis, the seventh seal moved right up. ஆதியாமத்திலிருந்து இந்த ஏழாம் முத்திரையானது அங்கிருந்து அது புறப்பட்டு செல்கிறது, அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏழாம் முத்திரை திறக்கல, 30 வருஷமா படிக்கிறாங்களாம் சீல்ஸ். பைபிளுக்கு பதிலாக சீல்ஸ் வச்சு படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஏழாம் முத்திரை திறக்கல. பிரணாமியுடையது எங்குது? செவன் சீலுங்க மெசேஜ்லாம் இருக்குது. இந்த செவன் சீல் அவங்க 1000 முறை படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கண் இன்னும் குருடா இருக்கு. கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிறார்கள், அவருடைய மாம்ச கண்கள் திறந்திருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் குருடராய் இருக்கிறது. குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் 2 பேரும் குழியில விழுவார்கள். Jesus Christ is speaking himself. அவர் தன்னை குறித்தே பேசுகிறார். Seventh seal is Christ. ஏழாம் முத்திரை கிறிஸ்து. இன்னைக்கு ஏழாம் முத்திரை திறக்கலன்னா கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள். கிறிஸ்துவை புறக்கணித்துட்டு எப்படி ராச்சல்ல போக முடியும்? கிறிஸ்துவை புறக்கணித்து தீர்க்க தரிசியை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். Seventh seal is Christ himself. அதே பேராகிராஃப்லாம் சொல்லுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் ஹிம்செல்ஃப். அவர் தன்னை குறித்தே தான் பேசுகிறார். 137 பேராகிராஃப்ல, சோல்ஸ் தட் ஆர் இன் பிரிஷன் நவ் என்ற செய்தியிலே, தி செவன் இஸ் ஆல்வேஸ் எ மிஸ்டரி. ஏழாவது எப்பொழுதுமே ரகசியமாய் இருக்கிறது. வாட்ச் தட் செவன் தட் இஸ் பினிஷ் தட் வாஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அந்த ஏழாம் முத்திரை என்பது அது கர்த்தருடைய வருகையாய் இருக்கிறது. அதே செய்தியில 208 பேராப்பில் கடைசியா சொல்லுகிறார், There is silence in heaven. No one knew. அங்கே 1.5 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று, ஒருவரும் அதை அறியவில்லை. It was the coming of the Lord. Amen.
Amen.
அது கிறிஸ்துவினுடைய வருகையாய் இருக்கிறது. Seven seal is open. That Jesus Christ himself, the Lord himself descended from heaven. Hallelujah. The seventh seal in the Sayyidala Pradha Prana Sulukarar, we must remember that seventh seal is the end of time, all things. Yala Mutrai, adu kalathin mudivai irikkirathu, ellavattukkum mudivai irikkirathu, adu apdiye kadaisi varaikku peyitte irukkirathu. Avar irangi vandu kadaisi varaikku avar peyitte irukkirar. Hallelujah. Nithyam varaikku nammala kondu selugirar. Ungala body change vandu mele kondu sendru. உங்களை ஷவுட்ல இருந்து வாய்ஸ் கொண்டு வந்து, வாய்ஸ்ல இருந்து ட்ரம் கொண்டு வந்து, பிற வெட்டிங் சப்பர் கொண்டு வந்து, பிற மில்லினியம் கொண்டு வந்து, பிற ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்து, பிற நியூ ஜெர்சி, உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறார்.
ஹல்லேலூயா.
சேண்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஹல்லேலூயா.
ஆமென்.
ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னைக்கு டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. இட் இஸ் ஃப்ரம் த ஜெனிசிஸ். இது ஆதியாகமத்திலிருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிறார்கள். எப்படி ராப்சர்ல பங்கு பெற முடியும்? புத்தி இல்லாத கனிகளை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் இது. நம்ம கம் அண்ட் ரிசீவ் த ஆயில், ஆயில் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா, எவ்வளவு அழகாக சொல்லப்படுது. அப்ரஹாம் ஒரு நாளிலே அவன் இருக்கிறான். ஆதியாம 18:1-2 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேன் விட்டு கடந்து போக வேண்டாம்.
ஆபிரகாம் மம்ரே என்ற சமபூமியிலே இருக்கிறான். பகலின் உஷ்ணமான வேளையில ரொம்ப வெயில் அடிக்குது, பயங்கர உஷ்ணமான வேளையில கூடார வாசல்ல உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சிலரை பார்த்தா ரோட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சிலர் இங்கே பார்க்கங்கனா மெயின் ரோட்டுக்கு போயிடுவாங்க. ஆடி ஆடி மெயின் ரோட்டில் போய் அங்கே என்னதான் பார்க்குறாங்களோ தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய, அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு நேரம் போகலை. நமக்கு வேலை நிறையா இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு நேரம் போகலை, அவங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. 24 மணி நேரம் உழைச்சாலும் இந்த பயில படிச்சு நம்ம முடிக்க முடியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டில் இருக்குது, அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, நேரம் இல்லை. ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நேராக மெயின் ரோட்டில் போயிட்டு அங்கே வரவரையும் வாரவரும் போகிறவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படி பார்த்தீங்களா, சிலருடைய நிலைமைகள் அதீதமாக இருக்கிறது. அதே போல ஆபிரகாமுக்கு இப்பொழுது பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசல்ல நிக்கிறான், தெருவில் போய் நிக்கல. அவன் தன்னுடைய வீட்டு வாசல்ல தான் இருக்கிறான், அது ஒண்ணும் தப்பு இல்லை. வீட்டு வாசல்ல பார்க்கணும், மூணு புருஷர்கள் போறாங்க. அல்ல, ஒருத்தர் கத்தர், ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார், மாம்சத்துல வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. அது ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. பிஃபோர் ஹி இஸ் கமிங், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது, ஹல்லேலூயா. இஸ் கமிங் இஸ் ஃப்ரம் எவர்லாஸ்டிங். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகி உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னதாகத்தான் இல்லை, அவர் அநாதி நாட்களாய் இருக்கிறார், ஹல்லேலூயா. அப்பொழுது ஒருத்தர் வந்து கத்தர் என்று அறிகிறது, 2 தூதர்கள் வந்து மாம்சத்தில் வந்திருக்கிறார்கள், தற்காலிகமாக வந்திருக்கிறார்கள். அவரும் தற்காலிகமாக வந்திருக்கிறார், வந்திருக்கிறது. ஆமே, ஆண்டவரே என்று சொல்லி அவர் காலில் தான் விழுகிறான ஒழிய மற்றவங்க காலில் விழல. அதுல ஒருவர் கத்தர் மாம்சத்தில் வந்திருக்கிறார், அவர் யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. அவர் மனுஷனாக வந்திருக்கிறார், நம்மை போல ஒரு மனுஷனாகவே வந்திருக்கிறார். அங்க வந்து என்ன செய்யறார் என்றால், நீர் கொஞ்சம் இளைப்பாறி உன்னுடைய கால்களை கழுவி கொஞ்சம் ஆகார புசியும் என்று சொல்லி அவன் வேகமாக என்ன செய்யறால், அந்த பிரெட் தயார் பண்ணுகிறான். ஒரு கன்றை வந்து சாரால் சமைக்கிறாள், வேலைக்காரனை பிடிச்சி அதை ட்ரெஸ் பண்ணி அவட்ட கொடுக்கும்பொழுது அவங்க சமைக்கிறாள். இதோ அங்கே கொஞ்சம் அப்பமும் மாம்சமும் இதோ பாலும் வெண்ணையும் எல்லாத்தையும் வைக்கும் பொழுது அவர் சாப்பிடுகிறார், ஹல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகி உள்ளது, ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், ஹல்லேலூயா. மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார், ஹல்லேலூயா. எப்படி, மாம்சத்திலே வந்தார், மனுஷனாகவே வந்தார். கிரியேட்டட் ஏஞ்சல்ஸ் அங்கே வந்து என்ன செய்தால், அந்த தூதர்களுக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்து அங்கே வரும்பொழுது 4 வாசிக்கலாம்,
கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள்.
இதோ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், காலை கழுவி மரத்தில் சாய்ந்து, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு, மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் 2000 வருஷத்துக்கு பின்பு அவர் முன்வார மாம்சத்தில் குழந்தையாக ஜீசஸ் பேபியாக பிறந்திருக்கிறார். இந்த கத்தோலிக்க மார்க்கம் அவரை பேபியாக வைத்திருக்கு. குழந்தை இயேசு சபை, குழந்தை இயேசு சபைன்னு சொல்லுகிறது. எங்கனாலும் குழந்தை இயேசு சபை. அவரை எப்பவுமே மரியாள் வந்து இடுப்புல தூக்கி வச்சு கொண்டிருக்கிறாள், அப்படியே வச்சு கொண்டு இதோ அவள் பொற்கோலை பிடித்திருக்கிறாள். இங்க மரியாள் வந்து அங்க பேபி ஜீசஸ் வச்சிருக்காள், எப்பவுமே குழந்தையா வச்சு பார்க்கத்தான் சொல்லுது. ஆனா நம்ம வந்து அவர் எப்பவுமே குழந்தையா இருக்க விரும்பல, அல்லேலூயா. அவர் கடல் மேல் நடக்க வேண்டும், அல்லேலூயா. அவர் லாசருவை உயிரோடு போக வேண்டும், அவர் 5 பேர் 2 மீனை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும். நினைக்கும் குழந்தை ஒண்ணும் செய்ய முடியாது, குழந்தை பேபியால ஒண்ணும் செய்ய முடியாது. கத்தோலிக்க மார்க்கம் அவரை எப்பவுமே பேபியாக தான் வச்சிருக்கிறது. நம்ம அவர் வேட்ஃபார்ம் ஆயிருக்கிறார், அவருடைய புறப்படுற அநாதி நாட்களாக இருக்கிறது, ஹல்லேலூயா. அவர் வந்து ஆபிரகாமில் வந்து அவர் அப்பத்தையும் அங்கே மாம்சத்தையும் அவர் புசிக்கிறார். 22 வாசிக்கலாம், அதே தியானம். 22
அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
இதோ அந்த 2 தூதர்கள் சோதோமை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அதுல வந்து என்றால், அதுல ஒரு பர்சன் கர்த்தர், இதோ அவர் வந்து ஆபிரகாமோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பேசி கொண்டிருக்கிறார், சோதோமியின் அழிவை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அவங்க கூடாரத்துல வந்து சாராள் கர்ப்பவதியாவதை குறித்து பேசுகிறார். இப்பொழுது ஊருக்கு வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரும் சோதோமை நோக்கி போகும் பொழுது இவர் மட்டும் ஆபிரகாமோடு கூட ஸ்வீட் கான்வர்சேஷன் நடக்கிறது. ஒரு மனுஷனை போல தேவன் பேசுகிறார், யெகோவா தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் இப்பொழுது மனுஷனாக வந்திருக்கிறார். அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய பிறப்பிழுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. செவன் சீல் வந்து ஜெனிசிஸ்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குருடர்களுக்கு தெரிவதில்லை. இன்னும் சிலர் பயந்து போய் முத்திரையை பேசுறது இல்லை. முத்திரையை பேசினா பயம் அவங்களுக்கு. எவ்விதமாக காலத்துல இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சோதோமின் அழிவை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஹேண்ட் ரைட்டிங் ஆன் தி வால். ஹல்லேலூயா. தி வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட். உலகமானது விழுந்து போகிறது. இந்த செய்தி எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி வந்திருக்கிறார்? சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக வந்திருக்கிறார். The supreme judge of the world. Hallelujah. Descended from heaven. In flesh. Talking with Abraham. ஆபிரகாமோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? இல்ல, அதுல ஒரு 5 பேர் குறையா இருந்தா? இப்படியே வந்து வந்து 10 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன். இன்டர்செசரி ஒர்க். அவன் வந்து பரிந்து பேசுற ஜபத்தை செய்கிறான். பரிந்து பேசுற ஜபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சபையில அதை செய்யறோம். விழிப்பு ஜபத்திலையும் உபாச ஜபத்திலையும் பரிந்து பேசுற ஜபம் செய்யறோம். ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுவது. ஹல்லேலூயா. இட் இஸ் எ கிரேட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்கிறான். மேன், தி லார்ட் ஹேஸ் ஸ்வீட் ஃபெலோஷிப் வித் ஆபிரகாம். ஆபிரகாம் டு ப்ளீட் ஃபார் தி சிட்டி ஹி வாஸ் அபௌட் டு டிஸ்ட்ராய். அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மெத்தட்ல, பாசிட்டிவ் ஃபார்மாக பேசுகிறார். இல்ல, ஆபிரகாம் வந்து அத 50 நீதிமான் இருந்தா நிச்சயமா அழிக்க மாட்டேன். 10 பேர் கூட இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? நீதிமான்கள் இன்னைக்கு குறைந்து இருக்கிறாங்க. ரியல் பிலீவர் இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் கிரிட்டிசைசம் பண்றது. நம்ம ஒரு வெளிப்பாட்டை சொன்னா அதை அவங்களுக்கு பாராட்ட, அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. பொறாமையினாலே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பாஸ்டர் சாமுவேலுடைய பிரசங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா எதுக்காக? பொறாமையினால. அவங்களுக்கு தேவ ரகசியம் வெளிப்பட்டா சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பொறாம வரும். அதனால அதை கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க. அப்ரிசியேட் பண்ணதுக்கு அந்த நல்ல இருதயம் கிடையாது. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது ஃபிளஷ் ஃபார்மா வந்து அவர் ஆபிரகாமிட்ட ரொம்ப சாதாரணமா பேசுறாரு. ரொம்ப ஒரு மனுஷனோடு பேசுற மாதிரி பேசுறார். ஆபிரகாம் வந்து பரிந்து பேசுகிறான். அவன் ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறான். அவர் யாரு? வானத்தை பூமி உண்டாயிருந்த கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய பிறப்பிடுதல் அநாதி நாட்களாய் உள்ளது. அது என்னது? செவன் சீல். கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். ஆமென். ஹல்லேலூயா. இட் இஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து ஆதியாகமம் 32:24 வாசிக்கலாம்.
இவன்
வந்து நதிக்கு புறத்திலே தனித்திருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அது என்னது? செவன் சீல். ஆதியாகமம் 32:7 ஏழாம் முத்திரையை நம்ம பார்க்கிறோம்.
ஆமென்.
இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். கிறிஸ்ட் ஹிம்செல்ஃப் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். கிறிஸ்து பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து எப்படி வந்திருக்கிறார்? ஒரு மேனாக வந்திருக்கிறார். ஒரு மனுஷனாக வந்திருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று சொன்ன வார்த்தை இங்க ரியலா இருக்கிறது. யாக்கோபு என்ன சென்றால் அவரோடு கூட போராடுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். ஏசா 400 பேரோடு கூட வருகிறான். என்னை கொன்று போடுவான். நீர் உம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு என்ன செய்வீர்? நானும் என்னுடைய சந்ததியும் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். நீர் தான் சொன்னீர். என்ன சென்றால் இந்த மெசபெர்தேமில் இருந்து இதை கானான் தேசத்துக்கு போ என்று சொன்னீர். அதனால நான் உம்முடைய வார்த்தையின்படி வந்திருக்கிறேன். இதை ஏசா வாரானே, 400 பேரோடு வாரானே, நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் போராடி கொண்டிருக்கும் பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். தப்பிக்க முடியல. வார்த்தையினால ஆண்டவரை தப்பிக்க விடாதபடி கெட்டி போட்டுதான். இன்னைக்கு வார்த்தையினால நீங்க ஆண்டவரை தப்பி போக முடியாது, செய்ய முடியும். கர்த்தாவே, நீர் விதமாய் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு நீர் என்ன செய்வீர்? உம்முடைய வார்த்தை மாறாதாச்சு, அது ஜீவன் உள்ளது, என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற முடியும், நான் விட மாட்டேன் என்று வார்த்தையினாலே தேவனை நீங்கள் வந்து தப்பிக்க முடியாதபடி பிடித்து கொள்ள முடியும். வேற வழி இல்லை. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே, அவர் வந்து இட்ஸ் எ கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் பேபியாக பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் ஆதியாகமத்தில் யாக்கோபுல இறங்கி வந்தார், யாக்கோபை சந்தித்தார், ஒரு ராத்திரி முழுசும் அவன் அவரோடு கூட போராடி ஜெபிச்சிருக்கிறான். பாத்தீங்களா எவ்வளவு வந்து அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் 2000 வருஷத்துக்கு முன்னதாக மாத்திரமல்ல, அது அநாதி நாட்களாய் உள்ளது. ஃப்ரம் எட்டர்னிட்டியிலிருந்து அவர் இந்த ஏத்துக்கு வந்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து அந்த யாக்கோபோடு கூட போராடுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 5:13.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்ருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான்.
பெரிய கோட்டை சுவர், வெண்கல கதவு போட்டிருக்கிறது. இவங்களுக்கு மன்னாப்பு முடிஞ்சு போச்சு, மன்னாப்பு பட்னியா இருக்கிறாங்க, வயிறு பசியில இருக்கிறாங்க. எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருக்குது, அங்கதான் அந்த ஓல்டு கான் எல்லாம் இருக்குது, ஆகாரம் எல்லாம் அங்கதான் இருக்கிறது. என்ன செய்வது? எரிகோ கோட்டை எப்படி கைப்பற்றுவது? பீரங்கி வச்சு கூட தகர்க்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த காலத்துல பீரங்கியும் கிடையாது. என்ன செய்வதென்று சொல்லி அவன் அதிகாலையில எழுந்து அவன் வந்து பாளையத்துக்கு அப்பாலே வந்து நிற்கும் பொழுது அங்கே உருவின பட்டயத்தை உடையவராக வந்திருக்கிறார். நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்களுடைய சத்துருக்களை சேர்ந்தவரோ நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன். The captain of the Lord host, இஸ்ரவேலின் சேனையின் அதிபதியாக நான் வந்து சேனை கேப்டனாக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன் சொல்லும் பொழுது இதோ அவர்கிட்ட பேசுகிறாங்க, பேசு, நீ நிற்கிற இடம் பசுத்தமானது, பாதரட்சியை கலத்தி போடு. பாதரட்சியை கலத்தி போடுகிறார், உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போடு. அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஹல்லேலூயா. செருப்பு போட்டுக்கிட்டு அவர் முன்னால் நிற்க கூடாது. அவர் யார்? காட். ஹல்லேலூயா. அவர் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எப்படி வந்திருக்கிறார்? சேனையின் அதிபதியா வந்து அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. இஸ் கமிங் இஸ் எவர்லாஸ்டிங், ஃப்ரம் எவர்லாஸ்டிங். எதுக்காக வந்திருக்கிறார்? யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுகிறார்? 6 நாள் 1 முறை சுத்துங்க, 7 நாள் 7 முறை சுத்துங்க, ஆர்ப்பரியங்க, கோட்டை விழுந்துரும், நீங்க அதை கைப்பற்றிடலாம். அதே மாதிரி நடந்தது. ஹல்லேலூயா. அவர் அவருக்கு யோசுவாக்காக யுத்தம் பண்ணுவதற்காக, எரிகோ கோட்டையை அவனுக்கு சொந்தமாக்கி தருவதற்காக, அதை விளை செய்வதற்காக இதோ அவர் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சேனையின் அதிபதியாக இருக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல, அவருடைய தொடையின் மேல எழுதப்பட்டிருந்தது. ஆமென். அதற்காக வந்திருக்கிறார். இஸ்ரவேல ஆள போகிறவர், ரூலர் ஆஃப் இஸ்ரேல். ஹல்லேலூயா. ரூலர் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜென்டைல். இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதிகளையும் ஆளும்படியாக அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது என்ன செய்ய, எரிகோ கோட்டையை அவர்கள் கைப்பற்றினார்கள். இன கடைசியாக தானியேல் 3:24 வாசிக்கலாம். தானியேல் 3:24.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்னி நடுவில் உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரன் கொப்பா இருக்கிறது
என்றான். 60 முழ உயரமும் 6 முழ அகலமான பொன்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லிட்டார். மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாங்க. இது மறுபடியும் மேலதாளங்கள் முழங்கும் பொழுது நான் நிறுத்தின பொச்சிலே வணங்க வேண்டும். நம்ம நாடு எப்படி இருக்குது? இந்து நாடாக இந்து மார்க்கத்தை சேர்ந்த கட்சி ஆளுகை செய்கிறது. அந்த ஐடல் வர்ஷிப் வருஷம் வந்து சிலையை கொண்டு கரைக்கிறது, கடல்ல கொண்டு கரைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக தான் மாறுகிறதே ஒழிய குறையாதல, வர வர பெருசா செஞ்சு செஞ்சு இந்த கவர்மெண்ட் அதை வந்து ஆதரிக்கிறது. சிலை வழிபாடு. இந்து மார்க்கம் வந்து சிலை வழிபாடு. அந்த சிலை வழிபாடு தான் நேபுகாத்நேச்சார் செய்தான். ஆனா யூதர்கள் சிலையை வணங்க மாட்டார்கள். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நாங்கள் சிலை வடிவில் பார்க்கறது இல்லை, நாங்க சிலைய வணங்க மாட்டோம் சொல்லும் பொழுது, நேபுகாத்நேச்சார் நான் எவ்வளவு பெரிய கிங் தெரியுமா, நான் எவ்வளவு பொசிஷன்ல இருக்கிறேன், நீ என்ன பொசிஷன்ல ராஜாவே, இந்த காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் வந்து இந்த எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய நேபுகாத்நே உம்முடைய கையிலிருந்தும் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார், அப்படி தப்பிப்பிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நீர் அறிய வேண்டும். எவ்வளவு பெரிய ராஜாட்ட இந்த மூணு பேர் எவ்வளவு தைரியமா சொல்றாங்க, எங்க கத்தர் எங்களை தப்பிவிக்க முடியும், தப்பிவிக்காட்டாலும் நாங்க உம்முடைய உமக்கு பயந்துகிட்டு போயிட்டு நாங்க இதை கும்பிட மாட்டோம், நீங்க என்னதான் வந்து நீங்க சில வழிபாடு கொண்டு வந்தாலும் நாங்க கொபே பண்ண மாட்டோம், எங்கள் ஆராதிக்கிற ஜெயமன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து ஏழு மடங்கு சூளை அங்க சூடு பண்ணுகிறான், இதை கொண்டு அங்க போடும் பொழுது நேபுகாத்நேச்சார் அங்க இருந்து பாக்குறான், அக்கினி சூளையில மூணு பேரை போட்டமே நாலு பேர் உள்ள வராங்களே, நாலாம் ஆள் தேவபுத்தனுக்கு ஒப்பா இருக்கிறார், the son of god jesus christ. hallelujah. அவருடைய பிரபலத அநாதி நாட்களாய் உள்ளது. hallelujah. அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே தானியலின் காலத்திலே அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் அவர் இறங்கி வந்தார். the seven seal அது christ himself. நம்ம ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கிறோம், ஏழாம் முத்திரையை பார்க்கிறோம், அது பூர்வ நாட்களாய் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. hallelujah. From everlasting. hallelujah. கர்த்தர் இறங்கி வந்தார், ஒரு தூதனை அனுப்பவில்லை, அவர் நானே போறேன். என்னுடைய ஜனங்கள் ஃபெய்த்தை அறிக்கை பண்றாங்க, என் மேல அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க, எனக்காக அவங்க ஸ்டாண்ட் பண்றாங்க, அவனுக்காக நான் ஸ்டாண்ட் பண்ண போகிறேன் இறங்கி வரும் பொழுது அக்னி ஜுவாலை பற்றவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களே, இதை நீங்க வெளியே பாருங்கன்னு சொல்லும் பொழுது நல்லாத ஆள் போயிட்டாரு, மூணு பேர் தான் பாடுறாங்க. ஆனா நேபுகாத்நேச்சார் பார்க்கிறான், அது மனுஷனாகவே இருக்கிறது, அது ஒரு 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 தோற்றம் அல்ல, ரியலா மேனாகவே வந்திருக்கிறார், மனுஷனாகவே வந்திருக்கிறார், அக்னி ஜுவாலையில விளையிறார். நீ வந்து அக்னி ஜுவாலையை தாண்டும் பொழுது, அக்னியை நீ கடக்கும் பொழுது ஒன்னும் ஒன்னே செய்யாது. ஏசாய 43:2 வாசிக்கிறோம், தண்ணீர்களை கடக்கும் பொழுது அது உண்மையில வராது, அக்னியில நீ போனாலும் அது உன்னை பற்றி கொள்ளாதுன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த இக்கட்டான நேரத்துல வந்து அவளை தப்பி வைக்கிறார். ஆமே. இவ்விதமாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது நாலு இடத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். மீகா 5:2 கடைசி பகுதி என்ன வாசிக்கிறோம், வாசிக்கலாம் கடைசி அந்த
5:2
அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது, அநாதி நாட்களாய் going forth have been from of old, from everlasting. அது என்னது, அதுதான் ஏழாம் முத்திரை. ஏழாம் முத்திரைனா கம்மிங் ஆஃப் த லார்ட், கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அது எவர்லாஸ்டிங், ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். அது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் அது இருக்கிறது. இயேசுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கி வருகிறார். இறங்கி வரும் பொழுது எவ்வளோ டெய்லி அவர் இறங்கி வரல, ஒரு ஆபத்தான நேரத்தில் இருக்கும், ஒரு முக்கியமான நேரம், சோதோமை அழிவதற்கு முன்னதாக, இதோ ஆபிரகாம் வந்து சர்வலோகத்தின் நியாயாதிபதி முன்னதாக இன்டர்செசரி பிரேயர் பண்ணுகிறான், அப்போ இறங்கி வர. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இறங்கி வருகிற, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறோம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டருடைய வேலை என்ன, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லணும், அவர் சொல்ற வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ப்ரீச்சிங் பண்றது ஜெபிக்கிறது, ஆசாரியனுடைய ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அதனால்தான் பாஸ்டர் நீங்க ஜோமனுங்கன்னு ஏன் சொல்றீங்கன்னா, பாஸ்டருடைய ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று உங்களுக்கு நம்பிக்கை வேணும். ஏன்னா அவனை ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறார். ஆசாரியன் வந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுற ஊழியம் செய்வது. இங்க ஆபிரகாம் வந்து ஒரு ஆசாரியனை போல பரிந்து பேசும் பொழுது அங்க தேவன் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வந்து அவனுடைய ரிக்வஸ்ட கேட்டுதான் லோத்தை விடுதலை ஆக்குறார். அதனால அந்த முக்கியமான டைம்ல அவர் இறங்கி வருகிறார். அதே போல சாத்ரா காபேத் நேகோ அங்க அக்னி சூளையில போடும் பொழுது அந்த அந்த ஒரு உத்தரமான ஒரு நேரத்தில் ஒரு பெர்சிக்யூஷன், அந்த நேரத்துல தான் அவர் அங்க இறங்கி வருகிறார். யாக்கோபுக்கு இப்போ ஒரு இக்கட்டான காலம், ஏசாயா வந்து அங்க ஏசாவனை கொலை செய்ய வருகிறான் என்று கேள்விப்படும் பொழுது என்ன செய்து கத்தரோடு கூட போறான், அந்த நேரத்தில் அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இதோ ஜோசுவா எரிகோ கோட்டையை நம்ம எப்படி கைப்பற்றது, இந்த கானான் தேசத்தை எப்படி கைப்பற்றுது, எப்படி யுத்தம் செய்து கைப்பற்றுது, இந்த தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறதே என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சேனையின் அதிபதியாக இறங்கி வருகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். மாம்சத்துல பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறாங்களே அர்த்தம் தெரியாம கொண்டாடு, புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளை சாவோம் என்று சொல்லி அவ்வளோ அதிதமான ஒரு இதுல இருக்கும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க ஒரு அடையாளமாக முன்னணியில அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ சாண்டா கிளாஸ் தான் அவளுக்கு, கிறிஸ்துமஸ் தாத்தா. அவங்களை அரசியல்வாதிகளை ஏற்றுக்கொண்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, அங்க கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல அரசியல்வாதிகளை கூப்பிடுவாங்க, ஆனா வார்த்தையை சொன்னா ஏத்துக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார், அவர் பிளாட்ஃபார்ம் ஆயிருக்கிறார், எங்கள் மத்தியில மணவாட்டின் மத்தியில இருக்கிறார். நீங்க இங்க வந்து இந்த கிஃப்டை பெற்றுக்கிடுங்க, இது கந்தை துணினாலே பொதிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்வாடிலிங் கிளாத்னால இது வந்து பேக்கேஜ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த பேக்கேஜுக்குள்ளதான் கிரைஸ்ட் இருக்கிறார், இந்த பேக்கேஜுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எட்டர்னல் லைஃப் இருக்கிறது. நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கன்னா எங்களுடைய சாபனத்தை விட்டு நாங்க வர முடியாது, எங்க ஜுவல்ஸை விட்டு வர முடியாது, எங்களுடைய அலங்கோலமான வசரங்களை எல்லாம் நாங்க தூர போட்டுட்டு வர முடியாது. உங்ககிட்ட வந்தா எல்லாத்தையும் மாத்தணுமே. நிறைய பேர் நம்ம மெசேஜை கேட்கலாம், நம்ம ஒழுங்குல வர முடியாது. என்ன சிஸ்டர் இவ்வளவு நாலு பிரசங்கத்தை கேட்கிறீங்களே, உங்களை சுடிதார் உங்க ஜுவல்ஸ் உங்களை விட்டு போகலையே, நீங்க இவ்வளவு நாலு பிரசங்கத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்னா அவங்களுக்கு வர முடியாது. மெசேஜை கேட்கலாம், வாய்க்கு தானே போல இருக்கும், வயிற்றுக்கு இது கசப்பா இருக்குமே. அதனால அவங்க இந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எட்டர்னல் லைஃப், இது அவர் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது இந்த பேக், இந்த கிஃப்ட், கிறிஸ்துமஸ் கிஃப்ட் என்னன்னா எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. ஆனால் இது வந்து புவர் பீப்புள் கொண்டு வருகிறாங்க, சாதாரண மக்கள் கொண்டு வர்றாங்க. நீங்க அதை ஏத்துக்கிட முடியாது. அப்படி ஏத்துக்கிட முடியலன்னா ஜீவனை புறக்கணிக்கிறீர்கள். நீங்க செவன் சீல உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அது விசுவாசிக்க முடியலன்னா நீங்க ரேப்சர்ல பங்கு பெற முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியாது. எப்படி பாத்தீங்களா, இந்த ஸ்டோரி சொல்லுகிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை சொல்றதுக்கு நேரம் நமக்கு இல்லை. அந்த வயசான மனுஷன் வந்து டிபி ஆதியில பாதிக்கப்பட்டிருக்கிறான், டிபி ஆதி அவனுக்கு இருக்கிறது. அவன் மனைவி டிபி ஆதி, மகளே ஒரு மகா இருக்கிறான், மகளுக்கும் டிபி ஆதி. எல்லாருக்குமே டிபி, டிபி வந்து உயிர்கொல்லியாக இருக்கிறது. God keeps always find its place என்ற செய்தியில் 63:12-22 நியூயார்க்ல வசிக்கிறாங்க. இதோ மனைவி செத்து போனாள், டிபியில செத்து போனாள், என் மகளுக்கும் அண்டர் வியாதி இருக்கிறது, சரியா சாப்பாடு இல்லை, ஏதோ அந்த பிளாஸ்டிக் பொருளை வித்து தெருவில் இந்த பொறுக்கி கொண்டு போய் விற்று கொஞ்சம் பணம் கிடைக்கும். இவ்விதமாக ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மகள் வந்து 10 வயசு இருக்கும், அவள் வந்து எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வேணும், எனக்கு ஒரு டால் வேணும், ஒரு பொம்மை வேணும்னு கேட்கும் பொழுது அவன் எப்படியாயிலும் அந்த பொண்ணுக்கு வந்து வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறான். பணம் இல்லை, கொஞ்சம் காசு தான் இருக்கிறது, எப்படியாயிலும் அதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கடைசியா அந்த கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாக அந்த குழந்தைக்கு நிமோனியா ஜுரம் வந்து அதுவும் மரிச்சு போச்சு. ஆனா உனக்கு எப்படினாலும் இந்த கிறிஸ்மஸுக்கு நான் உனக்கு டால் வாங்கி தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறான், அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற வேணும். அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போச்சு. இவன் ஒரு என்ன செய்யறான் என்றால் அந்த பொண்ணோடு கூட டெய்லி நைட்ல பேசுகிறான், உயிரோடுங்கிற மாதிரி பேசுகிறான், நான் உனக்கு எப்படினாலும் வாங்கி தரேன், கண்டிப்பா இந்த கிறிஸ்துமஸுக்கு வாங்கி தரேன். இப்ப கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் 24 அங்க பண்டிகைக்கு நிறைய பேர் போறாங்க, நிறைய பேர் குடியில இருக்கிறாங்க, நிறைய பேர் உல்லாசமா போகும் பொழுது இவன் வந்து கொஞ்சம் காசை எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்யறான் என்றால் ஒரு 30 சென்ட்டுக்கு வந்து ஒரு சாதாரண பொம்மை, ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது, விலை குறைஞ்ச ஒரு பொம்மையை வாங்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டே நினைச்சிருந்தால் என் மகாட்ட கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கணும். மகா தான் செத்து போயிட்டாளே, ஆனா மகாட்ட கொடுக்கணும், அவட்ட சொன்ன ப்ராமிஸை நான் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு போகும் பொழுது அவன் வந்து என்ன செய்யறான், கூட்ட நெரிசல் தாங்க முடியாம அவன் வந்து அந்த குளிர்ல வேற நடுங்கி கீழே விழுந்துட்டான். போலீஸ்மேன் வந்து என்ன செய்யறான், அவனை தட்டி எழுப்புறான், என்னப்பா என்ன குடிச்சிருக்கியா, நான் குடிக்கல, எதுக்கு இங்க இந்த தெரு ஓரத்துல இப்படி அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறா, இல்லை நான் என் மகளுக்கு இந்த டாலை கொண்டு கொடுக்க போறேன், உன் மகா எங்கே இருக்கிறா, உங்க வீடு எங்கே இருக்கிறது, இதான் எங்கள் வீடு அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை ரெண்டு தட்டு தட்டிட்டு என்னச்சான் அந்த போலீஸ்காரங்க போயிட்டாங்க. இவன் ஆடி ஆடி அலைஞ்சி கடைசியில் இவனும் விழுந்து செத்து போகிறான். ஆனாலும் என்னென்னா அந்த பொம்மையை அவன் மார்பிளை மடைச்சிக்கிட்டே செத்து போயிட்டானோ. அவன் என்ன செய்யறான்? வாட் டிட் ஹீ டூ? இட்ஸ் அங்கே என்ன செய்கிறான்? இட் ஃபுல்ஃபில்ட் எ ப்ராமிஸ் ஹி ஹட் மேட். அவனோட மகளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், உனக்கு இந்த அந்த எப்படினாலும் வாங்கித்தாரேன், இதை எங்கே கொண்டு போடும், அவன் தான் செத்து பல்லவத்துக்கு போயிட்டாளே. அதனால் இவன் செத்தாதான் அங்கே கொண்டு அங்கே போய் பார்க்க முடியும். அதில் அந்த டாலை ஈர மனசில் வச்சுக்கிட்டு இவன் தான் மார்பில் வச்சுக்கிட்டே செத்து போனான். இட் ஃபுல்ஃபில்ட் எ ப்ராமிஸ் டு இஸ் லிட்டில் கேர்ள். பல கத்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்ய நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹலலுயா, உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன். ஹலலுயா, உங்களுக்காக ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். உங்களுக்கு ரெடெம்ஷன் உண்டு, பாடி ரெடெம்ஷன் உண்டு, உங்களுக்கு என்ன பாடி சேஞ்ச் டிரான்ஸ்லேஷன் உண்டு. இதை உங்களுக்காக நான் ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். கடைசியா என்ன செய்ய அவர் நமக்காக மறிக்க வேண்டியதாக வந்தது. ஹலலுயா, அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற இதோ அந்த இடத்துக்கு நம்ம செல்வதற்காக அவர் மறிக்க வேண்டியதா இருந்தது. அல்ல, கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து என்னது? அவருடைய ஜீவன் தான். இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். ஐ ஹோல்ட் இன் மை ஹார்ட், ஹி கிவ் இட் டு மீ. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் மறித்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த ப்ராமிஸை நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, நமக்கு எட்டர்னல் லைஃப் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, உலகம் இந்த பேக்கேஜை ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நட்டு கலர் பேப்பர்லாம் போட்டு அதில் லைட்லாம் போட்டு ஆஹாஹான்னு பலகாரங்களெல்லாம் சாப்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷம் கொண்டாடுங்க. அதெல்லாமே அழிஞ்சு போகுது. அதெல்லாம் ஒரு சின்ன பரவசம். அதை நமக்கு எட்டர்னல் லைஃப் தந்திருக்கிறார். இதை நித்தியமான சந்தோஷம் தந்திருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வாசமாயிருக்கு. ஆமென். அவருடைய சொந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கோம். தி பர்சன் ஆஃப் கிறைஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவர் இன்னைக்கு பிளாட்ஃபார்மா இருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்ன மேல கொண்டு சொல்வதற்காக. என்ன வந்து நியூ ஜெருசலேம் வரைக்கும் நடத்தி கொண்டே போனோம். நம்ம அவருடைய லிட்டில் கேர்ளா இருக்கிறோம். நம்ம பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இது அவர் ஏழையாக வந்து ஏழையாக அவர் ஜீவித்து கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக மரித்திருக்கிறார். நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து நம்மளை அப்படியே கொண்டு போகணும் சொல்லி அவருடைய பிளான் இருக்கிறது. ஹல்லேலூயா, நான் அதெல்லாமே நிறைவேற்றுவேன். உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, அதற்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாய் வந்தது. அதற்காகவே நான் மரிப்பதற்காகவே மாம்சத்துல வந்தேன். இதோ அங்க பழைய ஏற்பாட்டிலே பூர்வகாலமாய் அவருடைய புறப்படுதல் இருந்தது. அவர் பின்பு பேபியாக வந்து நம்மளை வந்து மேல கொண்டு சொல்றதுக்காக இவ்வளவு செய்யும் பொழுது அந்த அன்பு அந்த லவ் எவ்வளவு பெருசாக இருக்கிறது. அது நமக்கு எவ்வளவு அட்ராக்டிவை கொண்டு வருது, எவ்வளவு அட்ராக்ஷனை கொண்டு வருது. அந்த அன்பை நினைத்து தான் அவருடைய அன்பின் நீளம் அகலம் உயரம் என்னதென்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நம்மளை ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட், நீங்க கேட்டதான மெசேஜ் வந்து சரியல் மெசேஜ். மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்காக பரவசப்படுத்துவதற்காக இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மெசேஜ் உலகம் எங்கிலும் சாபனத்து மக்கள் போதித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ரியல் கிரைஸ்ட். இது ஆர்டிபிஷியல் அல்ல, இது ரியல். அவங்க ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் அவங்க சொல்லும் பொழுது நம்ம ரியல் கிரைஸ்டை நம்ம பெற்றிருக்கோம். அதனால் எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் வந்து தொழுது கொண்டார்கள், சாஸ்திரிகள் வந்தார்கள், ஆனா அந்த சிமியோன் எல்லாருமே அவரை தொழுது கொண்டார்கள். அதில் நம்மளும் அவரை தொழுது கொள்வோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொசங்கம் செய்யவார், சொசங்கம் செய்யவார், சொசங்கம் செய்யவார் இயேசுவே. இயேசுவே வாழ்க, இன்று ஜன்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாக. அன்பின் சொருதி அருளவதார், சசங்கம் செய்யவார், சசங்கம் செய்யவார், சசங்கம் செய்யவாரும் இயேசு. Oh come let us adore him. Oh come let us adore him. Christ is the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே மேல் துதிக்கிறேன். எல்லாரும் மட்டும் உடைய வார்த்தையை தியானித்து இப்பொழுது நீர் எங்கே இருக்கிறீர், என்ன ஃபார்மில் இருக்கிறீர் என்னங்கள் ஆண்டவரே. அவிதமான கிறிஸ்துவை நாங்கள் தியானிக்கிறோம். வேதியாக அல்ல, நீர் இன்னைக்கு வேட்பாமாக இருந்து எங்களை ஆண்டவரே ரேப்சரில் கொண்டு சொல்லும். நீர் பேபியாக இருந்து கடல் மேல் நடக்க முடியும். உலகம் விதமாக பேபியாக நினைக்கும் பொழுது நாங்கள் இன்றைக்கி நீர் ஃபுல்னஸ் ஆஃப் பேடாக இருக்கிறீர். எங்களுக்கு பாடி ரெடாம்ஷன் கொண்டு வர வந்திருக்கிறீர். எங்களை நியூ ஜெருசலேம் வரைக்கும் உங்களுடைய நேச மனவாட்டியை நீர் லீட் பண்ணி ஆண்டவரே அவ்விதமான ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து செல்லும்படியாக வந்திருக்கிறீர். மேகத்திலே வந்திருக்கிறீர் என்று நாங்கள் தெளிவு. அன்னைக்கு முன்னணையிலே கிடைக்கப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மேகத்திலே வந்து அன்றைக்கு ஆண்டவரே அந்த மரியாளுக்கு ஆண்டவரே கொடுத்த அதே மரியாளத்திலே பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனவாட்டியின் மத்தியிலே இருந்து எங்களை நீ லீட் பண்ணுகிறீர். எங்களுக்கு ப்ராமிஸை நிறைவேற்றுகிறீர். இதை சரீர மீட்பை தருவேன் என்று சொன்ன அந்த ப்ராமிஸ், வெட்டிங் சப்பர் ப்ராமிஸ், எல்லா ப்ராமிஸையும் நிறைவேற்ற நீர் கல்வாரியிலே மறித்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வேட்பாமாக வந்திருக்கிறீர். உயிர் தொடர்ந்த இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வலது வாசலில் உயர்த்தப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து, அந்த சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட் என்று சொன்னார். எங்களுக்காக கல்வாரியிலே ஒரு துக்கத்தின் மகனை போல நீர் மறித்தீர். சன் ஆஃப் சாரோவாக நீர் மறித்தீர். துக்கம் நிறைந்தவரும் பாடு நிறைந்தவருமாக மறித்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆண்டவர் மணவாளனாக வந்திருக்கிறீர். பிரைட் குருமாய் வந்திருக்கிறீர். உலகத்தை நியாயம் தீர்க்க சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக, த சுப்ரீம் ஜட்ஜ் ஆஃப் த வேர்ல்டாக நீர் வந்திருக்கிறீர். நாங்கள் அதை காண்கிறோம். எங்களுடைய விசுவாச கண்களாலே உம்முடைய பைபிளில் நாங்கள் அதை காண்கிறோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காண்கிறோம். உம்முடைய புறப்படுதல் அனாதியாய் பூர்வத்தினுடையது, அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்பதை நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இறக்கமாயிரும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். ஸோ ஜீவானந்த அவர்கள் வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரிடமிருந்து காணிக்கினாலே கத்ரை கனப்படுத்துவோம்.
பாடலின் 14 பாடலின் 14 இயேசு தேவனை துதித்திடுவோம். வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிணியை தீர்த்தவரை, கண்ணின் மணி போல் காத்த தயவை, கருணை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராணி வாழ்த்திடுவோம், இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிணியை தீர்த்தவரை, வார்த்தை வடிவாய் வந்தவரை, வாதை பிணியை தீர்த்தவரை, கண்ணின் மணி போல் காத்த தயவை, கருணை உருவை துதித்திடுவோம். கண்ணின் மணி போல் காத்த தயவை, கருணை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம், இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். அடிமை ரூபம் எடுத்தவரை, அகிலம் பணிந்திட செய்தவரை, அடிமை ரூபம் எடுத்தவரை, அகிலம் பணிந்திட செய்தவரை, உயர்ந்த நாமம் பெற்று விளங்கும்
உன்னதரவரை போற்றிடுவோம். உயர்ந்த நாமம் வேற்று விளங்கும், உன்னதரவரை போற்றிடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். தேவத்தன்மை வெளிப்படுத்த தேவமைந்தனை வந்தவரை, தேவத்தன்மையை வெளிப்படுத்த தேவமைந்தனை வந்தவரை. தேவசுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம். தேவசுதராய் நாமும் விளங்க கிருபை உருவை துதித்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம், இயேசு ராஜனை வாழ்த்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம். இதயம் பொங்க நன்றியுடனே போற்றி உயர்த்தி பணிந்திடுவோம்.
ரமணோ பரிசுத்தம் இறக்கமுள்ள நல்ல இயேசுவே, மிஸ் சோத்ரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய பிறப்பை குறித்ததான காரியங்கள், நாங்கள் வாழ்கிற காலத்துக்கு எவ்விதமாக நீருமை வெளிப்படுத்துகிறீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் இவ்வளவு நேரம் தியானித்தோம். உம்முடைய பிள்ளைகள் பொறுமையாக வார்த்தையை கேட்க நீர் கிருபை தந்ததற்காக சோத்ரம். இந்த வெளிப்பாடுகளை சுற்றி நாங்கள் ஐக்கியப்படும் பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படுகிறோம். உம்மிடத்திலிருந்து ஜீவனை நாங்கள் பெறுகிறோம், உம்மிடத்திலிருந்து அனாய்டிங் நாங்கள் பெறுகிறோம். இந்த இடம் எங்களை ஆண்டவரே திருத்துகிற இடமாக, இந்த இடம் எங்களை புதுப்பிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. எங்களோட லைஃப்பில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வல்லமையை கொண்டு வரும், பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கும். நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். அன்றைக்கு யோசுவாக்கு இறங்கி வந்தீர், ஆபிரகாமுக்கு இறங்கி வந்தீர், யாக்கோபுக்கு இறங்கி வந்தீர், சாத்ராக் மேசாக் ஆபேத்னேக்கு இறங்கி வந்து என்னென்ன காரியத்தை செய்தோ அதே காரியத்தை இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீ செய்ய வல்லவராயிருக்கிறேன். நீர் கொண்டு வருவீரா, நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க உதவி. சாத்தான் ஆண்டவரே தோல்வி அடைகிறவனாயிருக்கிறான். இந்த வெளிப்பாட்டுக்கு முன்னதாக பாதாளத்தின் வாசல் தாழ்ந்து போவதாக. உங்களுடைய வார்த்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும். எங்களுக்கு ஜெயமான ஜீவியத்தை தாரும், ஆசீர்வாதமான ஜீவியத்தை தருவீராக. முழங்கால் போயிட்டுக்கிற அனைவரையும் ஆசுபதியும் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் நீர் செவி சாய்த்து எழுதுவீராக, எல்லாத்துக்கும் நீ செவி கொடுத்தீராக. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். நாங்கள் ஏறெடுத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம், எங்களை பாதுகாத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு புதிய வருஷத்துள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. மாலை நேர தாராணை ஆசீர்வதித்து காலையில் வருகிற நாங்கள் எல்லாரும் மாலையிலையும் கத்திற்கு ஆராதனை செய்ய அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். All the glory to Jesus and tell of His love, His wonderful love. Jesus and tell of His wonderful love. Nidayagum avarukke kiriste sundukke mahimayagum அவருக்கே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.